From the conference center.
Salt Lake City in ஆலய சதுக்கத்தில் உள்ள மாநாட்டு மைதானத்திலிருந்து இது பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையின் 183வது அரையாண்டு பொது மாநாடு பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலகத்திலிருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த கூட்டத்தின் இசையை அரோனிய ஆசிரியத்துவர் பாடற் குழு பாடுவார்கள்.
President Henry B. Eyring,
தலைவர் ஹென்றி பி ஐரிங் இந்த குழு இந்த ஆசாரிய குழுவை நடத்துவார்.
Brethren,
சகோதரரே, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை 103வது அரையாண்டு பொது மாநாட்டின் பொது ஆசாரியத்துவ கூட்டத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். தலைமை தாங்குகிற தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இக்கூட்டத்தை நான் நடத்துமாறு சொன்னார். உலகில் உள்ள ஆசாரியத்துவ தரித்துவர்களுக்கு செயற்கோள் ஒளிபரப்பு மூலமாக இணையதளம் மூலமாகவும் இந்த சேவைகள் வழங்கப்படுகிறது. இக்கூட்டத்துக்கான இசை கொல்லி முறி வழி நடத்துகளின் கீழ் கெல் ரிச்சர்ட் இலையட் ஆர்கன் வாசிக்க யூட்டாவின் முற்றோலிலுள்ள பிணையாளிலிருந்து வாலிபர்கள் அடங்கிய அரோனிய ஆசாரியத்துவ சேர்ந்தவர்கள் குழுவில் வழங்கப்படுகிறது. சிங் பிரைஸ் என்ற பாடலை பாடுவார்கள். பின்னர் 70 முதல் குடும்பத்தினர் பால் இ கொலியர் பேசுவ ஜபம் செய்யப்படும்.
Oh, Our eternal Father in heaven,
எங்கள் பரலோக பிதாவே,
we have gathered together in this general priesthood meeting.
நாங்கள் இங்கு ஆசாரியத்துவ குழு பொதுக்கூட்டத்தில் இங்கு கூடியிருக்கிறோம். நாங்கள் முதலாம் தலைமையை அவர்களிடமிருந்தும் மற்றும் 12 அப்போஸ்தலர்களிடமிருந்தும் பேச கேட்கப் போகிறோம். நாங்கள் உங்களுக்கு மிக நன்றியுடுகளாக இருக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கும் எல்லா வழிபாடுகளுக்காகவும் எங்களுக்கு குருத்துவ அதிகாரத்தை கொடுத்ததற்கு மிக நன்றியுடுகளாக இருக்கிறோம். எங்கள் தலைவர் தாமஸ் எஸ் மான்சனுக்காக நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். அவருடைய தலைமையில் இந்த சர்ச்சை நடத்தி செல்வதற்கு மிக நன்றியுடுகளாக இருக்கிறோம். நாங்கள் மிஷினரியாக இருக்க மிக நன்றியுடுகளாக இருக்கிறோம்.
Responsibility with energy and
நாங்கள் தங்களுடைய சுவேஷத்தை மற்றவர்களை பகிர்ந்து கொள்வதற்கு மிக நகர்ந்துகொள்கிறோம். இதை நாங்கள் முதல் காரியமாக செய்கிறோம். எல்லா திருக்கோயில்களுக்காக எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றியுடுகளாக இருக்கிறோம். நாங்கள் இங்கு கூடியிருக்கும் இந்த வேளையில் தங்களுடைய பரிசுத்த ஆவி எங்களுடன் இருக்க பிரார்த்தனை செய்திருக்கிறோம். அவருடைய குரலை நாங்கள் கேட்போமாக. இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென்.
The choir will
சேர்ந்து சாய் குழு இப்போது நம்மை மகிழ்விப்பர். லைக் 10,000 லீஜியன்ஸ் மார்ச்சிங் என்ற பாடலை பாடி. பாடலுக்கு பின்பு 12 அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் எல்டாம் பெரி பேச கேட்டு மகிழ்வோம். அவரை தொடர்ந்து தலைவர் தங்கள் ஆயர் பிஷப் கோசே பேசுவார். பின்பு ராண்டி ஃபங்க் பேசுவார். அதை கேட்போம். இப்போது சேர்த்துசை குழுவை கேட்போம்.
Thank you.
When I was given this assignment,
பொது மாநாட்டின் ஆசாரியத்துவ கூட்டத்தில் பேசுவதற்கு எனக்கு பொறுப்பளிக்கப்பட்ட போது உடனேயே ஒரு அற்புதமான ஆரம்ப வகுப்பு போதகரை நான் நினைத்தேன். ஆசாரியத்துவத்தை பெற தகுதி உள்ளவர்களாக இருக்க எங்களை ஆயத்தப்படுத்துவது அவருடைய பெரிய விருப்பமாயிருந்தது. பன்னீர் அப்போஸ்தலர் குடும்பத்தின் பெயர்களையும் விசுவாச பிரமாணங்களையும் மனப்பாடம் செய்து ஆரம்ப வகுப்பிலிருந்து பட்டம் பெற தேவையானவற்றில் அவர் எங்களுக்கு நன்றாக பரீட்சை செய்தார். 13வது விசுவாச பிரமாணத்தை நாங்கள் யாவரும் மனப்பாடமாக சொன்னால் எங்களுடைய கடைசி வகுப்பில் வெளியே எங்கேயாவது போய் வருவதற்கு நாங்கள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க அவர் வாக்களித்தார். லோகன் பள்ளத்தாக்கத்தில் நுழைவில் முதன்முதல் அணைக்கு மேலே பாறைகள் நிறைந்த சரிவில் மலை ஏற நாங்கள் விரும்பிய ஒரு விசேஷமான இடத்தை நாங்கள் தீர்மானித்தோம். இந்த பாறைகள் நிறைந்து குன்றுகளில் ஒரு நிரம்பான சிறிய இடம் இருந்தது. எங்களின் உணவுகளை சுமக்க ஒரு இயற்கையான இடமும் அங்கே இருந்தது. ஆயினும் நாங்கள் அந்த இடத்திற்கு மிக அருகில் வந்தபோது எங்கள் ஆசிரியரை பற்றி நினைக்கவில்லை. அவருக்கு வயதாயிருந்தது. நிச்சயமாக அவர் ஒரு விளையாட்டு வீரரை போன்றவற்றல்ல. அதை மிக கவனமாக நாங்கள் நினைத்திருந்தால் அந்த இடத்தில் ஏறி வருவது அவருக்கு கஷ்டமாக இருக்க என்பது எங்களுக்கு தோன்றியிருக்கும். முதலாவதாக சிறிய குன்றின் மேல் நாங்கள் ஏறினோம். அந்த காலத்தில் ஏறுவதற்கு எங்களுக்கு தடையாக இருக்க மின்கம்பிகள் அங்கில்லை. சிறிது உதவியுடன் எங்களுடைய ஆசிரியர் குன்றின் மேல் ஏறிவிட்டார். குன்றின் மேல் நாங்கள் ஏறின பின்னர் பாறைகள் நிரம்பியிருந்த ஆமையின் முதுகு என நாங்கள் அழைத்த இடத்திற்கு நாங்கள் இறங்கி வந்தோம். நாங்கள் வந்தபோது உடன் எங்கள் ஆசிரியருக்கு அதிகமாக மூச்சு வாங்கியதால் சிறிது ஓய்வெடுத்து கொண்டிருந்தோம். அவற்றிலுள்ள எந்த விசுவாச பிரமாணத்தை நாங்கள் மனப்பாடம் செய்ததை அவர் பாராட்டினார். அவற்றிலுள்ள எந்த எண்ணை அவர் குறிப்பிட்டாலும் நாங்கள் அந்த எண்ணிலுள்ளதை மனப்பாடமாக சொல்வோம். விசுவாச பிரமாணத்தில் அடங்கியிருக்கிற கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நாம் புரியாதவரை அவற்றிலுள்ள அநேக வார்த்தைகளை தெரிந்து வைத்திருப்பதை விட அதிகமாயில்லாத மனப்பாடம் செய்வது ஒன்றுமில்லாததைப் போலதாகும் என பின்னர் அவர் சொன்னார். தெய்வம் என்பது மூன்று பிரமுகர்கள் என முதல் விசுவாச பிரமாணத்திலிருந்து நாம் அறிவோகிறோம். பிதாவாகிய தேவன், கிறிஸ்து ஆகிய இயேசு மற்றும் பரிசுத்த ஆவி பூமியில் நமது சொந்த நடவடிக்கைகளுக்கு நாம் பொறுப்புள்ளவர்களென இரண்டாவது பிரமாணம் போதிக்கிறது. பரலோகத்தில் உள்ள பிதாவின் பிள்ளைகளின் இரட்சகரின் ஊழியத்தை பற்றி மூன்றாவது பிரமாணம் தெரிவிக்கிறது. அடிப்படை கொள்கைகள் மற்றும் நியமங்களை முக்கியமானதை நான்காவது பிரமாணம் சொல்கிறது. அது உண்மையாயிருக்கிறதா அல்லது பொய்யாயிருக்கிறதா என்ற அறிவை நாம் அதில் இருந்து தீர்மானிக்கலாம். உண்மையான கோட்பாடு சகல சத்தியங்களின் ஆதாரமாகவும் அஸ்திவாரமாகவும் தோன்றுகிறது. மையான கோட்பாட்டின் போதனைகள் கருத்துக்கள் நமது கர்த்தரோரும் இரட்சகருமான சுவேஷத்தில் காணப்படுகிறது. பொய்யான போதனைகள் பொய்களின் பிதாவான சாத்தானிடமிருந்து வருகிறது. வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை மாறுபாடாகி மாற்றி திருத்துவது அவனது விருப்பமாயிருக்கிறது. நமது பரலோக வீட்டிற்கு திரும்ப போகிற பயணத்தோடு நமது வழியை நாம் இழந்து போகும்படிக்கு நம்மில் சிலரை அவன் ஏமாற்ற விரும்புகிறான். பொய்யான போதனைகளை எவ்வாறு தவறுப்பதென வேதங்கள் நமக்கு போதிக்கின்றன. அவைகள் உபதேசத்துக்கு கடிந்த கொள்ளுதலுக்கும் சீர்த்துதல்களுக்கும் நீதியை படிப்புகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஒரு கைபேசிக்கு ஒரு மின்காலத்தை போன்ற சபைக்கு இந்த கோட்பாடு. உங்கள் கைபேசியிலிருந்து மின்காலத்தை நீங்கள் எடுத்துவிடும்போது அது பயன்படுத்தாதாகிறது. ஆசாரியத்துவத்தின் ஸ்தாபனமும் ஒழுக்குமுறையும் கிறிஸ்துவின் அடிப்படை கோட்பாட்டை நாம் புரிய ஆரம்பித்த பின்பு ஆசாரியத்துவத்தின் ஸ்தாபனத்தில் பற்றியும் ஒழுங்கு முறையை பற்றியும் ஐந்தாவது மற்றும் ஆறாவது விசுவாச பிரமாணம் நமக்கு போதிக்கிறது. ஜோசப் ஸ்மித்தும் ஆலிவர் கௌட்ரியும் மார்மன் புத்தகத்தை மொழிபெயர்த்து கொண்டிருந்த போது அவர்கள் படித்த பாவத்தின் மீட்பிற்காக ஞானஸ்தானத்தின் கோட்பாடுகளை பற்றி ஜபிக்க காட்டுக்குள் அவர்கள் போன போது மே 1829 அவர்களுக்கு என்ன ஒரு மகிமையான நாளை அது இருந்திருக்கும். 1800 ஆரம்ப நாட்களில் வெவ்வேறு சபைகளில் ஞானஸ்தானத்தை பற்றி வெவ்வேறு அநேக போதனைகள் போதிக்கப்பட்டதில் அவைகள் எல்லாம் உண்மையாயிருக்காது என ஜோசப்புக்கு அலிவருக்கும் தெரியும். ஞானஸ்தானத்தின் சரியான முறையை பற்றியும் ஞானஸ்தானம் கொடுக்க யாரும் அதிகாரம் இருக்கிறது என்பதை பற்றியும் அவர்கள் அறிய விரும்பினார்கள். கர்த்தரிடத்தில் அவர்கள் வேண்டுதலுக்கு பதிலாக அவர்களுக்கு யோவான் ஸ்நானன் என்ற ஒரு தூதன் வானத்திலிருந்து தோன்றினான். ஒருவராக அவர்கள் தலைகளின் மீது அவன் கைகளை வைத்து இந்த வார்த்தைகளுடன் ஞானஸ்தானம் கொடுக்க அதிகாரத்தை அவர்களுக்கு அருளினான். என் சக ஊழியக்காரர்களாகிய உங்கள் மேல் மேசியாவின் நாமத்தில் அரோனிய ஆசாரியத்தை நான் அளிக்கிறேன். உலக வரலாறுக்கு என்ன ஒரு மகத்துவமான நாள். ஆசாரியத்துவத்தை நாம் பெறும்போது தேவனின் நாமத்தில் செயல்படுவதும் சத்தியத்தின் மற்றும் நீதியின் பாதைகளின் நடத்தப்படுவதும் அதிகாரத்தை நாம் பெறுகிறோம். இந்த அதிகாரம் நீதியின் வல்லமைக்கு ஒரு அத்தியாவசியமான ஆதாரமாகும். பூமியில் தேவனின் பிள்ளைகளின் பலனுக்காக சொல்வாக்காகவும் இருந்து திரைக்கு அப்பாலும் நிலைத்திருக்கிறது. எட்டாவது, ஒன்பதாவது அடுத்து மூன்று விசுவாச பிரமாணங்கள் அழிக்கேதுவான நமது பயணத்தில் நமக்கு அறிவுறுத்தல் கிடைக்கிற ஆதாரங்களை பற்றி போதிக்கிறது. கர்த்தருடைய போதனைகளை நாம் பின்பற்றும் போது தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் போது நம்மை வழிநடத்த ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. வருங்காலத்தில் அநேக மகத்தானதும் முக்கியமானதுமான சத்தியங்களை அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஞான திருஷ்டிக்காரர்களுக்கும் வெளிப்படுத்துபவர்களுக்கும் தேவன் வெளிப்படுத்துவார் என ஒன்பதாவது விசுவாச பிரமாணம் நமக்கு போதிக்கிறது. பரிசுத்த ஆவியின் அமர்ந்து மெல்லிய சத்தியத்திற்கு செவி கொடுப்பதற்கு வேதங்களை படிப்பதற்கும் கூடுதலாக அவர்கள் போதிக்கிற பாடங்கள் மூலமாக நம் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஊழிய பணிகளை எவ்வாறு செய்வதென்று அநேக நாடுகளிலும் அநேக சட்டங்களையும் கொண்ட உலகத்தில் எவ்வாறு சுவேஷத்தை பகிர்ந்து கொள்ளுவதென்று 10வது, 11வது, 12வது விசுவாச பிரமாணங்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது. இறுதியாக பூமியில் நான்கு மூலிகை மூலிகளிலும் இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தை நாம் பரப்பும்போது சபை பிரவேசிக்கிற எல்லா நாட்டு அரசாங்கங்களையும் நாம் மதிக்க வேண்டும் என நாம் அறிந்து கொள்கிறோம். உண்மையிலேயே எல்லா நாடுகளிலும் உள்ள சட்டத்திற்கு கீழ்ப்படிவதையும் மதிப்புதையும் ஆதரிப்பதையும் நாங்கள் நம்புகிறோம். நமது வாழ்க்கையை நாம் எப்படி நடத்துவது என்று மற்றொருவர்களுக்கு நான் எப்படி நடத்தி கொள்ளுவதென்று அதை பற்றியும் விசேஷ தகவலை 13வது விசேஷ விசுவாச பிரமாணம் கொடுக்கிறது. அது சொல்லுகிறது, நேர்மையாய் உண்மையாய் கற்புடையாய் கடமையுள்ளவர்களாய் நற்குணமுள்ளவர்களாகவும் சகல மனுஷர்களுக்கும் நம்மை செய்வதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையில் பவுலின் எச்சரிக்கையை நாங்கள் பின்பற்றுகிறோம். நாங்கள் சொல்லக்கூடும் இந்த தன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் முயற்சித்து அவைகளுக்கு நாம் நல்ல எடுத்துக்காட்டுகளாக வகையில் வாழ வேண்டும். ஒரு கைபேசியின் உள்ளேயுள்ள வெவ்வேறு பாகங்கள் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதை போல விசுவாச பிரமாணங்களை போதிக்கப்படுகிற சத்தியங்கள் ஒன்றுக்கொன்றின் மேல் கட்டப்படுகிறது. ஒரு கைபேசியின் பாகங்களின் விரிவான உருவாக்கப்படும் முறைகளைப் போல மறுஸ்தாபிதத்தின் கோட்பாடுகளின் முக்கியத்துவத்துடன் விசுவாசம் பிரமாணம் நமக்கு வழங்குகிறது. தேவனின் ராஜ்யத்திற்கு சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளை படிக்க ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்க என்னுடைய ஆரம்ப வகுப்பு ஆசிரியர் உதவினார். இந்த பரிசுத்த சத்தியங்களை கற்றுக்கொள்ள நான் நேரம் ஒதுக்கினால் நான் பெற்றுக்கொண்ட அறிவு என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக விருந்தியாக்கும் என அவர் வாக்களித்தார். அது அப்படியானதென நான் உங்களுக்கு சாட்சியளிக்கிறேன். லோகன் பள்ளத்தாக்கில் உள்ள அந்த மலையின் மேல் கொடுக்கப்பட்ட என்னுடைய ஆசிரியரின் அற்புதமான பாடத்திற்கு பின்னர் திட்டமிட்ட நேரத்திற்கு மேலாகவே நாங்கள் அங்கிருந்து கவனித்தோம். அந்த நாள் முடிவதற்கு வந்த எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருப்பதை நாங்கள் உணர்ந்தோம். எங்களுடைய விசேஷித்த இடத்திற்கு வந்த சேர என்னுடைய ஆசிரியர் கஷ்டப்பட்டார். ஆனால் வீட்டிற்கு திரும்புவதற்கு கூட கடினமாக இருக்கும் போகிறது. இந்த உண்மை வெளியே போவதற்கு நாங்கள் தெரிந்தெடுத்த இந்த இடம் மிக மோசமான தீர்மானம் என்பதை காட்டியது. மலையிலிருந்து கீழே இறங்க அவருக்கு நாங்கள் உதவ போராடி கொண்டிருந்த போது 2 போலீஸ்காரர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். நாங்கள் கணமாக போய்விட்டோம் என பயந்து ஆரம்ப வகுப்பு தலைவர் அவர்களை அனுப்பி வைத்திருந்தார். விசுவாச பிரமாணத்தையும் அவைகள் போதிக்கிற கோட்பாடுகளையும் படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் உங்கள் புத்திசாலித்தத்தை பயன்படுத்த வாலிபர்களாகிய உங்களை நான் ஊக்குவிக்கிறேன். சபையின் முக்கியமானவங்களையும் மத்தியில் அவை இருந்து நிச்சயமாக சபையின் கோட்பாட்டின் மிக சுருக்கமான உரைகளாயிருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தின் உங்கள் படிப்பிற்கு வழிகாட்ட அவற்றை ஒரு வழிகாட்டியாக நீங்கள் பயன்படுத்தினால் மறுஸ்தாபிக்கப்பட்ட சத்தியத்தின் உங்கள் சாட்சியை உலகத்திற்கு அறிவிக்க நீங்கள் ஆயத்தப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் ஒரு அங்கத்தினராக நீங்கள் மதிப்பளிக்கிற அடிப்படை நம்பிக்கைகளை ஒரு எளிய வகையில் நேரடியாகவும் மகத்துவமான வழியில் அறிவிக்க உங்களை முடியும். இது 13வது விசுவாச பிரமாணத்தின் சத்தியத்திற்கு என்னுடைய சாட்சியை நான் கொடுக்கிறேன். நமது கர்த்தரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
Most of us
நம்மில் அநேகர் ஒரு சமயம் அல்லது மற்றொரு சமயத்தில் நாம் அந்நியராகவும் பாதுகாப்பற்றவர்களை உணர்ந்து நமக்கு புதிய சூழ்நிலை இருந்திருக்கும். சபையின் பொது அதிகாரியாக பணியாற்ற எனக்கு தலைவர் மான்சன் அழைப்பு விடுத்த பின்பு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அது எங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் அனுபவித்த அழகிய இடங்களிலிருந்து எங்கள் குடும்பம் நகரும் தேவையை இந்த அழைப்பு ஏற்படுத்தியது. இந்த மாற்றம் பற்றி அவர்கள் அறிந்த போது எங்கள் பிள்ளைகளை உடனே செயலை நானும் என் மனைவியும் இன்னும் நினைவு கூறுகிறோம். எங்கள் 16வது மகன் சொன்னான், இது பிரச்சனையே அல்ல, நீங்கள் போகலாம், நான் இருக்கிறேன். அன்பு அவன் பின்பு விரைவாக எங்களோடு வர முடிவு செய்து தான் வாழ்க்கையில் இச்சபையத்தை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டான். புதிய சூழ்நிலைகள் வளர்ந்தால் கடந்த சில ஆண்டுகளில் எங்கள் குடும்பத்துக்கு விசேஷமாக பிற்கால பரிசுத்தவான்களின் இதுமான வரவேற்பு, நட்பண்பு, புதிய மாற்றம், மகிழ்ச்சியான அனுபவம் இருந்தது. நாங்கள் பிற நாடுகள் வாழ்ந்து இருப்பதால் கடவுள் ஜனங்கள் ஒற்றுமை பூலோகம் முழுவதிலும் உண்மையானதை சத்தியமானது இருப்பதை பாராட்டுகின்றோம்.
My calling has
in alappai pal naadugal payanam seiyum pala kootangal thalaimai thaangavum sirappana slaakathiyum koduthirukkirathu palaveru kattalaigalai paarkumbodhu adikkadi pala naadugal baashigal matrum kalacharangal preenidiyai irukkum அங்கத்தினர்களை நான் பார்க்கிறேன். நமது விசேஷ ஊழிய காலத்தில் அற்புதமான ஒரு தன்மை இது ஒரு பகுதியில் அல்லது நாடுகளில் தொகுப்புக்கோ வரையறுக்கப்படவில்லை. இது பூலோகம் முழுவதற்கும் நம்முடைய பிள்ளைகளை பூமியின் நங்கு திசைகளிலிருந்து கட்டி சேர்த்து மனுஷகுமாரின் மகிமையை உரைக்கு இது ஆயத்தமாக இருக்கும். சபையின் அங்கத்தினருத்தம் பல வேறு இடங்களில் அதிகாரத்திலும் நமது பரிசுத்த பாரம்பரியம் நமது வித்தியாசங்களை கடந்து செல்கிறது. சபையாராக நாம் இஸ்ரவேலின் வீட்டாரோடு சேர்க்கப்பட உள்ளோம். நமது சகோதர சகோதரிகளை அவை வம்சவாளில் நம்ம ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்களித்ததாவது இந்த விஷயத்தை பெறுகிறவரும் அவருடைய நாமத்தில் அழைக்கப்படுவார்கள். அவர் சத்தியாக எண்ணப்பட்டு அவனை அவர்களது தகப்பனாக எழுப்பி ஆசீர்வதித்தார். சபையின் அங்கத்தினருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நீங்களும் அந்நியரும் பரதேசியா இல்லாமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் வீட்டாரமாயிருப்பீர்கள். அந்நியர் என்ற வார்த்தை எக்ஸ்டென்ஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகிறது. அதாவது வெளிப்புறம் அல்லது வெளியிலிருந்து, பொதுவாக பிறப்பு, கலாச்சாரம், அபிராயம் அல்லது மதம் போன்ற பல காரணங்களுக்காக இது வெளியால் என்பதை கூறப்படுகிறது. உலகத்திலிருந்து கொண்டு உலகத்தில் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக நாம் சில சமயங்களில் வெளியாக உணர்கிறோம். நாம் வித்தியாசமாக கருதப்படுவதற்கு சில கதவுகள் மூடப்படலாம், ஆனால் அநேகரை விட நாம் நன்கு அறிவோம். காலம் முழுவதும் தேவன் ஜனங்கள் அந்நியன் அல்லது வித்தியாசமானவர்கள் நபர்களை கவனித்துக் கொள்ளுமாறு கட்டளையிடப்பட்டுள்ளார். பூர்வ காலத்தில் ஒரு அந்நியர் அல்லது அநாதை போல் அதை உதவியலாம் விருந்து போவிலும் பயன்படுத்தினர். அவர்களைப் போல ஒரு அந்நியர் பெறும் இக்கூட்டில் இருந்தனர். அவரது வாழ்வில் உள்ளது ஜனங்களிடம் இருந்து பெற்ற பாதுகாப்பை பிறந்திருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் குறிப்பான அறிவுரையை அது குறித்து பெற்றனர். உங்களிடத்தில் வம்சம் பண்ணுகிற அந்நியை சுதேசி என்னை உங்களில் அன்பு கூறுவது போல் அவனில் அன்பு கூறுவராக நீங்கள் எகிப்தில் தேசத்தில் அந்நியராயிராதீர்கள். அவரது பூலக ஊலகத்தின் போது விருந்ததும் போல் மற்றும் சந்திப்பு என்ற எளிய பொறுப்பை தாண்டி ஒரு உதாரணமாக இயேசு இருந்தார். சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களும் தள்ளப்பட்டவர்களும் மற்ற சுய நீதிக்காரர்களாக ஆசுத்தமானவர்கள் என்ற கருதப்பட்டவர்கள் அவரது மனந்துறங்கு மரியாதை கொடுக்கப்பட்டுள்ளார். அவர்கள் அவரது போதனைகளை மற்றும் ஊழியத்தின் சமய பங்கை பெற்றார். உதாரணமாக இரட்சகர் அவரது காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட பழக்கங்களை எதிராக சமய பெண்ணினிடம் தண்ணீர் கேட்க பேச சொன்னார். அவர் ஐயர்களிடமும் வருவர்களிடம் அமர்ந்து சாப்பிட்டார். அவனை தொடவும் குணப்படுத்தவும் குஷ்டரோகியை அணுக அவர் தயங்கவில்லை. ரோம் நூற்றுகாதியின் விசுவாசத்தால் கவரப்பட்டு கட்டநிறுத்தின அவர் சொன்னார், இஸ்ரவேலுக்கு நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். உலகிலே மற்றும் நிபந்தனையை வரமாகிய பரிபூர்ண அன்பின் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்குமாறு இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னார், உங்களை நேசிப்பதைப் போல் நீங்கள் சிநேகிரவுள்ள உங்களுக்கு பலன் என்ன? ஐயர்காரன் அப்படியே செய்திருக்கலல்லவா? உங்களை சகோதரரை மட்டும் வாழ்ந்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்தை செய்கின்றது என்ன? ஐயக்காரரும் அப்படி செய்திருக்கலாம். ஆகையால் பல லோகத்திற்கு உங்கள் பிதார பூர்ண சதுர்குணர்ப்பது போல் நீங்களும் பூர்ண சற்குணராயிருங்கள். இசபையில் அந்நியரும் இல்லை, தள்ளிப்பட்டவர்களும் இல்லை, சகோதரர்களும் இல்லை, சகோதரிகளும் இருக்கிறார்கள். பூமியின் மீது ஆண்களும் மற்றும் பெண்களுமே நிலவுகிற சகோதரிகளும் மற்றும் சகோதரி மிக உணர்வு பூர்வமாயிருக்க நமக்கு ஒரு நித்திய பிதா உண்டு என்கிற அறிவு நமக்கு உதவுகிறது. லெஸ் மிஸ்ரபிள்ஸ் என்ற நாவலின் பகுதி எவ்வாறு ஆசிரிய உத்தவ தலைவர்கள் அந்நியருக்கு கருதப்படும் நபர்களுக்கு நடத்த வேண்டும் என விளக்குகிறது. ஜான் வில்சன் அப்போது தான் விடுதலை செய்யப்பட்டிருந்தான். நீண்ட பயணத்தால் களைப்படைந்து பசியாலும் தாகத்தாலும் சாகிற நிலைமையில் இரவுக்காக உணவு புகலிடம் தேடி ஒரு சிறிய நகரத்துக்கு வந்து சேர்ந்தான். அவன் வந்து செய்தியை பரவிய போது ஒருவராக அங்கிருந்தவர் கதவை சாத்தினார். விடுதலையும் அல்ல, சத்திரமும் அல்ல, சிற சாலையும் கூட அவனை வரவேற்கவில்லை. அவன் மறக்கப்பட்டு துரத்தப்பட்டு தள்ளப்பட்டான். கடைசியாக பெலின் என்ற நகரத்தின் ஐயரின் வீட்டு வாசலில் வந்தான். அந்த நல்ல குணவர் வில்சனை கண் முழுவதும் அறிந்திருந்த அப்பேரரசர் இந்த இரக்கமான வார்த்தைகளை வீட்டுக்கு அழைத்தார். இது என்னுடைய வீடு அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வீடு. வருபவனை இந்த கதவு அவனுக்கு விலாசம் இருக்கிறதா, துயரம் இருக்கிறா என கேட்பதில்லை. நீ கஷ்டப்படுகிறாயா, பசியோடு இருக்கிறாயா, தாகமாய் இருக்கிறாய், நீ வரவேற்கப்படுகிறாய். நான் உன் பெயரை அறிய என்ன தேவை இருக்கிறதா? அதோடு நான் அறிந்த உனது பெயரை சொல்லுகிறாய். வால்ஜன் தன் கண்களை வியப்போடு திறந்தான். உண்மையானவன் நான் எப்படி அழைக்கப்படுகிறேன் என்று தெரியுமா? ஆம், ஐயர் பதிலளித்தார், நீ எனது சகோதரன் என்று அழைக்கப்படுகிறாய். இந்த சபையில் நமது தொகுதிகளிலும் குழுமங்களிலும் நம்முடைய உள்ள அவை இயேசு கிறிஸ்துவ சொந்தமானவை. நாம் கும்பிடு இடங்களில் நுழைப்பவர்கள் அனைவரும் வீட்டில் இருப்பது போல் உணர வேண்டும். ஒவ்வொருவரையும் வரவேற்கும் பொறுப்பு மிகுந்த முக்கியமாக வாய்ந்தது. நாம் வாழ்கிற உலகம் மிகப்பெரிய எழுச்சில் காலத்தில் இருக்கிறது. போக்குவரத்து, வேகமான தொலை தொடர்பு மற்றும் பொருளாதார உலக மக்களின் அதிர்ப்புகளில் ஜனங்கள் சாய்ந்து தொடர்ந்து கொண்டு முன் போதையை விட கலந்து பேசுகிற பூமி ஒரு பெரிய கிராம ஆகியுள்ளது. இந்த உலகிய பரந்த மாற்றங்கள் சர்வவல்ல தேவனின் நோக்கத்துக்கு உதவி செய்கிறது. பூமியின் நான்கு மூலைகளிலிருந்து அவர் தொடர்ந்து கொண்டவர்கள் கூட்டி தேர்தல் தூர தேசங்களுக்கு ஊழியக்காரர்களை அனுப்புவதில் மட்டும் நிகழவில்லை. நமது பட்டணங்களுக்கும் அண்டை இடங்களுக்கும் பிறகு பகுதிகளிலிருந்து ஜனங்கள் வருவதிலும் நிகழ்கிறது. அநேகர் இதை அறியலாம். அவர்கள் சுஷியத்தோடு அவரது மந்தைக்கு வர பல இடங்கள் கர்த்தரால் வழிநடத்தப்படுகின்றன. உங்கள் தொகுதியில் சூஷியத்துக்கு மனம் புகிற அடுத்த மனுஷன் உங்களை வழக்கமான நடப்பு வட்டத்தில் இருக்கும் தெரிந்தவர்களிலிருந்து வரலாம் இருக்கலாம். அவர்கள் தோன்றும் மொழி, உடைகள், தேல் தோளின் நிறம் கொண்டு நீங்கள் இதை காணலாம். இந்த நபர் வேறொரு மகத்தில் வித்தியாசமான பின்னல் அல்லது வித்தியாசமான வாழ்க்கை முறையில் வளர்ந்திருக்கலாம். ஐக்கியம் கொள்ளுதல் ஒரு முக்கியமான ஆசீர்வாதத்து பொறுப்பாகவும் ஒவ்வொருவருக்கும் அன்புடன் பரிவுடனும் வரவேற்கப்படுவதை ஐயரின் வழிநாட்டத்தின் கீழ் அரோனியா மற்றும் மெல்கேசத ஆசீர்வாதத்துக்கு குழுமங்கள் துணைக்குழு அமைக்கப்பட்டு இருக்கின்றது. உறுதி செய்ய வேண்டும், ஒருவருக்கும் மட்டும் அல்லது குறிப்பு சொல்கிறது, லமோனியர் அல்லது எதிர் எந்த பிரிவும் இல்லை, அவர்கள் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், ஒன்றாய் இருங்கள், தேவ ராஜ்யத்துக்கு சுதந்திரம் வாழ்களாயிராதீர்கள். வித்தியாசமாக பலவீனமாக தோன்றுகிற அங்கத்தினர்களை உதேசனப்படுத்தவும் ஒதுக்கியும் நம்மை போல் இருப்பவர்களுடன் மட்டும் தொடர்பு வைப்பதால் ஒற்றுமை அடைபடுவதில்லை. மாறாக புதியவர்களையும் அல்லது குறிப்பான தேவையுடையவர்களையும் வரவேற்று சேவை செய்வதால் ஒற்றுமை அடைபடுகிறது. இந்த அங்கத்தினர்களை சபைக்கு ஒரு ஆசீர்வாதம், நமது அயலருக்கு சேவை செய்ய நமக்கு சந்தர்ப்பம் அளிக்கிறாக. இவ்விதம் நமது இருதயங்களை பரிசுத்தப்படுங்கள். ஆகவே என் சகோதரிகளை, உங்களை சபை கட்டிடத்தின் வாசலோருக வருகிற யாரிடம் செல்வது உங்கள் கடமை. அவர்களை நன்றியுணர்வோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள். முன்னோரோடு அல்ல. உங்களுக்கு தெரியாத ஜனங்களை உங்கள் கூட்டத்தில் வந்தால் அவர்களை அன்பாய் வரவேற்று உங்களிடம் அமர அழையுங்கள். அவர் உங்களிடம் வர காத்திருப்பதை விட வரவேற்கப்படுவதாகவும் நேசிக்கப்படுவதாகவும் உணர உதவ முதல் முயற்சி செய்யுங்கள். உங்கள் முதல் வரவேற்பு பிறகு அவர்கள் தொடர்ந்து ஊழியம் செய்ய வழிகளை கண்டுபிடிங்கள். இது இரு காது கேளாத சகோதரிகளை ஞானஸ்தானத்திற்கு பின்பு இரண்டு அற்புதமான ஒத்தாச சங்க சகோதரிகள் இந்த புதிய மனம் மாற்றுவர்களுக்கு நன்கு தொடர்பு கொள்ளும்படி சைகை பாஷையை கற்றுக்கொள்ள தீர்மானித்து ஒரு தொகுதி பற்றி நான் கேள்விப்பட்டேன். சூஷ்யத்தில் சகல சகோதரர்களுக்கு அன்பு செலுத்த எவ்வளவு அற்புதமான உதாரணம். நமது பரலோக பிதா யாரும் அந்நியரில்லை என நான் சாட்சி அளிக்கிறேன். அவருக்கு விலையேற்ற பெற்றில்லாத ஒரு அர்த்தமாக இல்லை. பெதுரோடு நான் சாட்சி அளிக்கிறேன், தேவன் பச்சை பாதம் உள்ளவரல்ல. எந்த ஜனத்தாலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். நான் ஜெபித்ததாவது கடைசி நாட்களில் கர்த்தரின் ஆடுகளை கூட்டி சேர்க்கும் போது நாம் ஒவ்வொரு இடமும் அவர் சொல்லலாம், அந்நியர் என்னை சேர்த்து கொண்டார்கள். அப்பொழுது நாம் அவரிடம் சொல்வோம், எப்போதும் உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். அவர் நமக்கு பதிலளிப்பார். மிகவும் கிறிஸ்தையன் சகோதரனை, இவர்கள் இருவரும் நீங்கள் செய்கிறது என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில்
ஆமேன்.
கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு பொது அதிகாரியாக நான் ஆதரிக்கப்பட்ட போது இந்தியாவில் ஒரு ஊழிய தலைவராக நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். எந்த சபையின் ஊழியக்காரர்கள் உண்மையில் வியப்பானவர்கள் என எனக்கு முன்பிருந்த ஊழிய தலைவர் என்னிடம் சொன்னதை என்னுடைய ஊழிய காலத்தில் நானே பார்த்தேன். சகோதரி பங்கும் நானும் ஊழியம் செய்வதற்களுடன் அநேக திறமை வாய்ந்த ஊழியக்காரர்களின் ஒருவர் நேபாளத்திலிருந்து வந்த மூப்பர் போக்ரால். 2 ஆண்டுகளில் சபையின் அங்கத்தினராயிருந்த பின்னர் ஆங்கிலம் பேசுகிற ஊழியமான பெங்களூர் இந்தியா ஊழியத்தில் ஊழியம் செய்ய அவர் அழைக்கப்பட்டார். நான் நன்றாக ஆயத்தப்பட்டிருக்கவில்லை என அவர் எங்களிடம் சொல்லலாம். அது புரிந்து கொள்ளக்கூடியது. அவரை ஊழியக்காரராயிருக்கும் வரை ஒரு ஊழியக்காரரை ஒருபோதும் அவர் பார்த்ததில்லை. அவருடைய அழைப்புடன் கொடுக்கப்பட்டிருந்த அறிவுரைகளை நன்றாக புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. ஊழிய பயிற்சி மையத்தில் அவர் சேர்ந்தபோது நேர்த்தியான வெள்ளை நிற சட்டைகளையும் டைகளையும் கொண்டு வருவதற்கு பதிலாக அவருடைய வார்த்தைகளில் 5 ஜெதை ஜீன்ஸ் பேண்டும் சட்டையும் ஜெல்லும் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். பொருத்தமான ஆடைகளை அவர் பெற்று பிறகும் கூட அதில் முதல் சில வாரங்கள் அவர் அங்கு பொருத்ததாதவராக உணர்ந்ததாக அவர் சொன்னார். அவருடைய அந்த ஊழியத்தை பற்றி அவரே விவரிக்கிறார். ஆங்கிலம் மட்டும் கடினமாயிருக்கவில்லை, வேலையும் அதிக சவாலாயிருக்கிறது என அவர் எழுதினார். அந்த நேர்களிலெல்லாம் எனக்கு உதவ பரலோக பிதாவிடம் நான் ஜபித்தேன். தவறாமல் நான் ஜபித்து போதெல்லாம் என நான் தேற்றப்பட்டேன். மூப்பர் பெக்ரோலுக்கு ஊழிய பணியும் புதியதாகவும் சவாலாகளையும் கொடுப்பதாக இருந்தாலும் கூட வேதங்களையும் என்னுடைய சுவேஷத்தை பிரசங்கிக்கு சொல்லப்படுகிறது. அவருடைய ஊழிய தலைவர்களிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டவைகளை புரிந்து கொள்ளவும் பின்பற்றவும் அவர் நாடி அவர் மிகுந்து விசுவாசத்தோடு உண்மையோடு ஊழியம் செய்தார். அவர் ஆங்கிலத்தில் சுவேஷித்தத்தின் ஆற்றல் மிக்க போதகராகவும் சிறந்த தலைவருமானார். அவருடைய ஊழியத்துக்கு பின் நேபாளத்தில் சிறிது காலமிருந்து அவருடைய கல்வியை தொடர இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். ஜனவரியிலிருந்து நியூடெல்லியில் அவர் ஒரு கிளை தலைவராக ஊழியம் செய்தார். ஜூலை 1837 இங்கிலாந்தில் சுவேஷம் முதலாவதாக பிரசங்கிக்கப்பட்ட போது உன்னால் சிபாரசு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பன்னிரவான முன் சகோதரின் குரலால் என்னுடைய நாமத்தில் யாரெல்லாம் நீ அனுப்புகிறாயோ, நீ அனுப்புகிற எந்த தேசத்திலும் என்னுடைய ராஜ்யத்தின் வாசலை திறக்க வல்லமையாயிருக்கும் என கர்த்தர் வெளிப்படுத்தினார். நீங்கள் எங்கு அனுப்பப்பட்டாலும், எந்த ஊழியத்திற்கு நீங்கள் நியமிக்கப்பட்டாலும், அந்த நியமிப்பை பன்னிருவரின் ஒரு அங்கத்தினரின் அதை சரியாக சிபாரசு செய்துகிறேன் என்றும், நீங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசியால் அழைக்கப்படுகிறீர்கள் என்றும் அறிந்திருக்கொள்ளவும். இந்த வாக்களிப்பில்களில் நிறைவேற்றப்படுவதற்காக பின்னர் கர்த்தர் நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னார், எனக்கு முன்பாக அவர்கள் தங்களை தாழ்த்தி என்னுடைய வார்த்தையை நிலை நிறுத்தி என்னுடைய ஆவியின் குரலை கேட்கிற ஆவலில் அவர்கள் வல்லமையாயிருக்கும். கர்த்தருடைய வாக்குதங்கள் தெளிவாயிருக்கிறது. நீங்கள் அனுப்பப்படுகிற நாட்டில் தேவனுடைய ராஜ்யத்தின் கதவை திறக்க அவருக்குரிய வல்லமையின் அவசியத்தை கொண்டிருக்கும்படியாக நீங்கள் தாழ்மையாய் கீழ்ப்படிதலாய் பரிசுத்த ஆவிக்கு செவி கொடுக்கவும் பின்பற்றவும் திறமையாயிருக்க வேண்டும். ஒரு ஊழிய தலைவராக போராடி கொண்டிருந்த ஊழியக்காரர்களை எப்போதாவது தான் நெருங்கினால் கண்டிருக்கிறேன். அவர்களுடைய ஆவியின் திறனுக்கு கீழாக அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அல்லது எவ்வளவு ஆர்வம் நன்றாக செய்தாலும் அவர்களால் சமாதானத்தை உணர முடியாது. அவர்கள் தங்களையே தாழ்த்தி முழுமையாக மனம் திரும்பி இரட்சகரின் கிருபையினிலும் இரக்கத்திலும் பங்கேற்காதவரை பரிசுத்த ஆவியின் துணையை முழுமையாக அனுபவிக்க முடியாது. நெருக்கப்பட்ட காரியங்களில் இருந்து வருகிற நன்மையான காரியங்களை பற்றியும் சிந்தியுங்கள். கோதுமை பயிரிட நிலம் தோண்டப்படுகிறது. அப்பம் செய்ய கோதுமை உடைக்கப்படுகிறது. திருவிருந்தின் அடையாளங்களாக அப்பம் பிடிக்கப்படுகிறது. நெருங்குண்ட இருதயத்தோடு நெருங்குண்ட ஆவியோடும் ஒருவன் மனம் திரும்பியதலோடு திருவிருந்தில் பங்கேற்கும் போது அவன் அல்லது அவள் சஸ்தாமிக்கப்படுகிறார். நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மூலமாக சஸ்தாமிக்கப்படும் போது அவருக்கு ஊழியம் செய்வதில் அதிகமானவற்றை அவருக்கு வழங்கப்பட முடியும். பாவ நிவர்த்தியின் சஸ்தாமிக்கும் வல்லமை உங்கள் ஆத்மாவுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியை உணர உங்களால் முடியும். இரட்சகரின் தியாகம் அளவிட முடியாதது. ஆனால் நமது பாவங்கள் எண்ணிலடங்காதவதாகவும் மக மிக மோசமானதாக இருந்தாலும் என்னை பட்டு அறிக்கையிடப்பட்டு கைவிடப்பட்டு மன்னிக்கப்படலாம். கோட்பாடும் உடன்படிக்கைகளும் இந்த வாக்குத்தத்தை மிக சக்தி வாய்ந்ததாயிருக்கிறது. உனது சிந்தனைகளை நற்குணம் இடைவிடாது அலங்கரிப்பதாக. பின்னர் உனது தன்னம்பிக்கை தேவனின் பிரச்சனத்தில் பலப்படும். சபையில் புதிய அங்கத்தினர் அல்லது சமீபத்தில் முழு ஊக்கத்தோடு திரும்பி வந்தவர் இப்போது நான் தகுதியால் உள்ளவராயிருக்கிறேன், ஊழியம் செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் எனக்கு பொதுமான அளவிற்கு தெரியமாவன எனக்கு தெரியாது என சொன்னால், ஏப்ரல் மாதத்தில் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நமக்கு போதித்தார், சத்தியத்தின் ஞானமும் நமது பெரிய கேள்விகளுக்கான பதிலும் தேவனின் கற்பனைகளுக்கு நாம் கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கும் போது நமக்கு இப்போது வருகிறது. நமது கீழ்ப்படிதலின் மூலமாக நாம் ஞானத்தை பெறுகிறோம். கொடுப்பதற்கு குறைந்த தாளந்துகளும் திறமைகளும் அல்லது அனுபவமே இருக்கிறதென மற்றவர்கள் நினைக்கலாம்.
The natural consequence is power from God. Power to do more than we can do by ourselves.
கர்த்தரிடத்திலும் அவரது நன்மையிலும் நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது உங்கள் மூலமாக சர்வவல்ல தேவன் அவரது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நெவேடாவின் மூப்பர் எல்டர் மூப்பர் ஹாலிங்ஸ் அதை தனது ஆரம்ப கால ஊழியத்தில் அறிந்து கொண்டார். இந்தியாவை அடைந்த அடுத்த நாளே சகோதரி பங்குடனும் என்னுடனும் அவருடைய முதல் பகுதியான ராஜமந்திரிக்கு அவர் பயணமானார். மூப்பர் ஹாலிங்கு மூப்பர் கணபுரமும் சபையின் ஒரு அங்கத்தினரையும் அவருடைய தாயரையும் சந்திக்க போனார்கள். அவருடைய மகளின் வாழ்க்கையை சுவேஷம் எப்படி ஆசிர்வதிக்கிறதென்பதை அவர் பார்த்ததால் சபையை பற்றி அறிந்து கொள்ள அந்த தாயார் விரும்பினார். ஐக்கியத்திற்காக சகோதரி பங்க் அவர்களோடு சேர்ந்து கொண்டார். பாடம் ஆங்கிலத்தில் போதிக்கப்பட விரும்புவதாலும் அந்த தாயாருக்கு தெலுங்கு மட்டுமே தெரிந்ததாலும் போதிக்கப்படுவதை மொழிபெயர்க்க கிளையில் உள்ள ஒரு சகோதரர் அங்கிருந்தார். மூப்பர் ஹாலிங் முதல் பாடம் பின் அவரது நியமிப்பில் தீர்க்கதரிசி யோசப் ஸ்மித்தின் வார்த்தைகளை பயன்படுத்தி முதல் தரிசனத்தை பற்றி அவர் போதித்து கொண்டிருந்த போது பாடத்தின் அந்த இடத்தில் அது மொழிபெயர்க்கப்படுகிறது என்பதை அவர் அறிந்தவராக அவர் சகோதரி பிங் பக்கம் திரும்பி கேட்டார், இதை வார்த்தைக்கு வார்த்தையாக நான் சொல்ல வேண்டுமே, நீங்கள் சொல்லுவதை பரிசுத்த ஆவி அதை அவர்களுக்கு தெரிவிக்கும். தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த புதிய ஊழியக்காரர் நேர்மையாக முதல் தரிசனத்தை பற்றி போதிக்க தொடங்கிய போது கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அந்த மகிமையான செய்தியை மூப்பர் ஹாலிங்ஸ் முடிந்தபோது அவர் சொன்னார், மொழிபெயர்ப்புவதற்கு முன்பே சகோதரியின் கண்ணீரோடு அவருடைய தாய்மொழியிலே அவர் கொண்டார். நமது இரட்சகராகிய இரட்சகரையும் ஆகியால் நீங்கள் புறப்படும் போய் சகல ஜாதிகளுக்கும் உபதேசங்களுக்கும் என்ற அவருடைய தெய்வீக கட்டளையாகும். இதே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவேஷம் அவருடைய ஜனங்கள் என்று முள்ள ஜீவனை பெரும்படிக்க அவருடைய வார்த்தையை பரிசிங்கப்பதற்காக அவரால் அழைக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இது அத்தனையும் கூறுகிறேன். ஆமென்.
That they might have everlasting life. In the name of Jesus Christ, amen.
The choir and congregation.
சேர்ந்து சேக்குழுவும் கூட்டத்தினரும் எழுந்து நின்று Do What Is Right என்ற பாடலை பாடுவார்கள். பாடுதலின் நிறைவில் பிரதான தலைமையின் இரண்டாம் ஆலோசக தலைவர் உக்தோர்ஃப் நம்மிடம் பேசுவார். பின்பு உங்களிடம் பேசுவது என்னுடைய சிலாக்கியமாக இருக்கும்.
What a beautiful sight that is.
இது என்ன ஒரு அருமையான.
Among you priesthood holders here in the conference center and with all those around the globe, it's an honor and privilege and joy to be counted among you.
இங்கு உங்களோடு சேர்ந்திருப்பது ஒரு மிக சலாக்கியமா இருக்குது. மீண்டும் எழுந்து பாதையில் தொடர நமக்கு, நான் சிறுவனாயிருந்த போது கீழே விழுவதும் எழுவதும் ஒரே அசைவாயிருந்ததாக தோன்றியது. பல ஆண்டுகளில் எப்படியாயினும் என்னுடைய சதிக்கிரதம் இல்லாமல் பூவியல் விதியை மாற்றிவிட்டேன் என்று தீர்க்க முடியாத முடிக்கு வந்தேன். சமீபத்தில் என்னுடைய 12 வயது பேரனுடன் நான் பனிசாருக்குள் விளையாடி கொண்டிருந்தேன். நாங்கள் சேர்ந்து மகிழ்ச்சியாயிருந்த போது ஒரு பனிக்கட்டில் மோதி ஒரு செகுதுக்கான சார்பில் நான் விழுந்தடைந்தேன். எழுந்து நிற்கையில் தந்திரங்களும் நான் முயற்சினேன், ஆனால் முடியவில்லை. நான் விழுந்தேன், என்னால் எழுந்திருக்க முடியவில்லை.
சரீர
பிரகாரம் நான் நன்றாய் இருந்திருப்பதாக உணர்ந்தேன், ஆனால் என்னுடைய கர்ப்பம் கிருது காயப்பட்டது. பனிசாற்றுக்கில் விளையாடுகிற மற்றவர்கள் யாரும் என்னை அடையாளம் காணப்பட கூடாது என்பதால் என்னுடைய தலைக்கவசமும் கண்ணாடியும் சரியாக மாட்டப்பட்டிருக்கிறது என்று நான் நிச்சயம் படித்துக் கொண்டேன். அவர்கள் மேன்மையாக பணியில் சறுக்கி கொண்டு கையில் ஆட்டி, அலோ சகோதரர் உட்கப் என்று சந்தோஷத்தில் அறிவித்துக் கொண்டு போகும் போது, உதயம் இல்லாமல் நான் தனியாக உட்கார்ந்து கொண்டு இருப்பதை என்னால் கற்பனை செய்ய முடிந்தது. அது என்னை காப்பாற்றும் என நான் வியப்படைந்து ஆரம்பித்தேன். அது என்னுடைய பேரன் என் பக்கத்தில் வந்து நின்ற போது என்ன நடந்ததுன்னு அவனுக்கு நான் கூறினேன். ஆனால் என்னால் என் இயல முடியவில்லை என்று என்னுடைய விளக்கத்தில் அவன் ஆவலாக ஆர்வம் கூடவில்லை என்று நான் தோன்றியது. என் கண்களை அவன் உற்று பார்த்து என்னுடன் பிடித்து, ஓப்பா, இப்போது இதை உங்களால் முடியும். உடனே நான் எழுந்து நின்றேன். இதை பற்றி இன்னும் நான் என் தலையை ஆட்டிக்கொண்டிருக்கிறேன். ஒரு 12 வயது சிறுவனிடம் வந்து, இப்போது இதை உங்களால் முடியும் என சொன்னதால், ஒரு கன நேரத்துக்கு முன் முடியாது என தோன்றிய ஒன்று உடனே சத்தியமாயிற்று. தன் நம்பிக்கைக்கு புது உணர்ச்சிக்கு விளத்துக்கும் எனக்கு ஒரு ஊக்கம் உடத்தலாயிருந்தது. சகோதரரே, எழுந்திருந்து தொடர்ந்து முன்னேறுவது நம்மால் முடிவதற்கு அப்பால இருப்பதாக தோன்றுகிற நேரங்கள் நாம் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் பணி மூடப்பட்ட ஒரு சார்பில் ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். நாம் எழுந்திருக்க முடியாது என நாம் நினைக்கும் போது கூட இன்னமும் அங்கே நம்பிக்கை இருக்கிறது. சில நேரங்களில் யாரோ ஒருவர் நம்மை நம் கண்களை உறுதி நோக்கி நமது கைகளை பிடித்து, இப்போது இதை உங்களால் செய்ய முடியும் என சொல்ல வேண்டியதாயிருக்கும். ஆண்களை விட பெண்கள் குறைபாடுகளில் ஏமாற்றுகளிலும் அதிகமாக உணர்ச்சி அடைவதற்கு, நம்மை விட அவர்கள் அதிகமாக பாதிப்பதற்கு அதிக சத்தியமாயிருக்காத நாம் நினைக்கலாம். அது உண்மை என எனக்கு நிச்சயமாக தெரியாது. குற்ற உணர்வை ஏமாற்றுவதையும் தோல்வியின் ஆண்கள் அனுபவிக்கிறார்கள். இது உணர்வை நாம் பாதிக்கவில்லை என நாம் நடிக்கலாம், ஆனால் அவைகளை பாதிக்கிற நம்மால் ஒருபோதும் முன்னேற முடியாது என நான் நினைக்க ஆரம்பிக்கும்படியாக சொல்கிறேன். எழுவது நமது விதி என்றும் கூட நாம் எண்ணலாம். ஒரு எழுத்தாளர் எழுவதை போல் நாம் தோற்கடித்து சூழலுக்கு எதிராக படுகுவிட்டு நிறுத்தாமல் கடந்த காலத்திற்குள் மெதுவாக திரும்புகிறோம். ஒன்று அல்லது இரண்டு முறை அவர்கள் தோற்று போவதனால் தேவராஜ்யத்தை கட்டுவதின் பணியின் சவால்களிலிருந்து விலகி போகிற திறமைகளுடன் மகிமையுடனும் நிரப்பப்பட்ட மனிதர்களை நாம் கவனித்திருக்கிறேன். ஆசாரியத்தை பெற்றவரின் தேவனின் ஊழியக்காரர்களாக இந்த மனிதர்கள் விதிவிலக்கையாக இருக்கக்கூடியவர்களான அவர்கள் நம்பிக்கையானவர்கள். அவர்கள் தடமாறி அவர்கள் தங்களுடைய ஆசிரியத்து பொறுப்புகளிலிருந்து விலக்கி எளிதானதை ஆனால் குறைந்த தகுதியுள்ள முயற்சிகளை தேடி போனார்கள். அப்படியாக அவர்கள் தொடர்ந்து போய் அவர்களுடைய பிறப்பு புரிமையான திறமைக்கு ஒருபோதும் இயலாமல் அவர்கள் நடந்து நடிக்கிற வாழ்க்கையின் நிழலில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவிஞன் புனுவதை போல் அவர்களுடைய இசை அவர்களோடு இருக்கும் போது மாறுகிற அந்த துரதிருஷ்டமானவர்களுக்கு மத்தியில் இவர்கள் இருக்கிறார்கள். தவறுக்கு யாருக்குமே விரும்புவதில்லை. குறிப்பாக நாம் நேசிக்கிறவர்களும் நாம் தவறுவதை பார்க்கிறது குறிப்பாக அதை நாம் விரும்புவதில்லை. நாமும் யாவரும் மதிப்பளிக்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்ட விரும்புகிறோம். நாம் வெற்றிகளாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் முயற்சி செய்யாமல், ஒழுக்கம் இல்லாமல் அல்லது தவறுகள் செய்யாமல் மனம் திறந்தவர்களை நாம் வென்றவர்களாக முடியாது. சகோதரரே, எத்தனை முறை நாம் தடுமாறினோம் என்பதை வைத்து நமது விதி தீர்மானிக்கப்படுகிறதில்லை. ஆனால் எத்தனை முறை நாம் எழுந்திருக்கிறோம், நாம் தூசியை தட்டி முன்னேறி செல்கிறோம் என்பதை வைத்துங்கள். இந்த அழிவுக்கேதுவான வாழ்க்கை ஒரு சோதனையினை நாம் அறிவோம். ஆனால் ஒரு பரிபூர்ண அன்புடன் பரலோகப்பிதா நம்மை நேசிப்பதால் பதில்களை எங்கு கண்டுபிடிப்பதென அவர் நமக்கு காட்டுகிறார். நிச்சயமில்லாத நிலத்திலும் நாம் ஒவ்வொருவரும் எதிர்கொள்கிற எதிர்பாராத சோதனைகளிலும் பயணத்தில் செல்ல நாம் அனுமதிக்கிற வரைபடத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தீர்க்கதரிசிகள் வார்த்தை அந்த வரைபடத்தின் பகுதியாயிருக்கிறது. நம்ம வழி தவறும் போது, நாம் விழும் பொழுது, அல்லது தம் பிதாவின் வழியிலிருந்து விளங்கும் போது எப்படி திரும்ப வந்து திரும்ப பதையில் ஒருவனை என்பதை தீர்க்கதரிசின் வார்த்தையை நமக்கு கூறுகிறது. எல்லா நாடுகளிலும் தீர்க்கதரிசிகளால் போதிக்கப்பட்ட எல்லா கொள்கைகளும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகின்ற ஒன்று மனக்குலம் மன திரும்பலம் பாதையை பற்றி சிஸ்துவத்தின் மெய்யான பாதையில் திரும்ப வரலாம் என்று நம்பிக்கை அளிக்கும் உள்ளத்தை தேடும் செய்திகள்.
That does not mean that we should
நமது பலவீனத்துடன் தவறுகள் அல்லது பாவங்களுடன் நாம் ஆறுதலையா இருக்க வேண்டும் என்பது அதன் அர்த்தமல்ல. மனம் திரும்புதலுக்கு நடத்துகிற பாவத்திற்கு துக்கத்திற்கும் அழிவிற்கும் நடத்துகிற துக்கத்திற்கும் இடையில் ஒரு முக்கியமான வித்தியாசமாயிருக்கிறது. தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்புக்கு போதுமான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌக்கிய துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது என அப்போஸ்தலராகிய பவுல் போதித்தான். தேவனுக்கேற்ற துக்கம் பாவ நிவர்த்தியின் மூலமாக மாற்றத்தையும் நம்பிக்கையும் தூண்டுகிறது. உலகம் துக்கம் நம்மை கீழே இழக்குகிறது, நம்பிக்கை அணைக்குகிறது, கூடுதலான சோதனையிலே தள்ளப்பட நம்மை சம்மதிக்க வைக்கிறது. தேவனுக்கேற்ற துக்கம் குடும்பத்தளுக்கும் இறுதிய மாற்றத்திற்கும் நடத்துகிறது. நாம் பாவத்தை வெறுக்கவும் நன்மையை நேசிக்கவும் அது காரணமாயிருக்கிறது. எழுந்து நின்று கிறிஸ்துவின் ஒளியில் நடக்க நம்மை அது ஊக்குவிக்கிறது. உண்மையான மனம் திரும்புதல் மனமாற்றத்தை பற்றியது, சித்திரவதை அல்லது துக்கத்தை பற்றி அதல்ல. ஆம், இருதயத்தை தொட அறிக்கையிடலும் கீழ்படியமையாக்கான உண்மையான துக்கமும் எப்போதும் வேதனை உள்ளதாகவும் மனம் திரும்புதலின் பரிசுத்த நடைமுறைக்கு முக்கியமான படிகளாயிருக்கின்றன. ஆனால் குற்ற உணர்வு சூய வெறுப்புக்கு நடத்துகிறது, அல்லது மீண்டும் எழுந்து நிற்பது நம்மை தடுக்குகிறது. நமது மனம் திரும்புதலை ஊக்குவிப்பதற்கு பதிலாக அது முட்டு கட்டையாயிருக்கிறது. சகோதரரே, ஒரு சிறந்த வழி இருக்கிறது. நாம் எழுந்து தேவனின் மனிதர்களாகவும் மரண இருளில் பள்ளத்தாக்கினோடு நமது சார்பில் நடந்த ஒரு வெற்றி சிறந்தவரால் ஒரு இரட்சகர் நமக்குண்டு. நமது பாவங்களுக்காக அவர் நம்மையே கிரியமாக்கினார். கரைப்படாத ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் பலியின் பலவீடத்தில் முன்வைத்து தன்னை ஒப்பு கொடுத்து நமது பாவங்களுக்காக கொடுத்து தீர்க்கும் மட்டும் கிரியத்தை செலுத்தினார். இதைவிட யாருக்கும் இவ்வளவு அன்பு இருந்ததில்லை. நமது பாடுகளை அவர் தன்மீது சுமந்தார். நமது பரங்களையும் நமது குற்றங்களையும் அவர் தன் தோளின் மீது சுமந்தார். என் தருமை நண்பர்களே, நாம் அவரிடத்தில் வர தீர்மானிக்கும் போது, அவருடைய நாமத்தை நம்மீது நாம் எடுத்துக்கொள்ளும் போது, சிஸ்துவத்தின் பாதையில் துணைவுடன் நாம் நடக்கும் போது, பாவ நிவர்த்தின் மூலமாக சந்தோஷத்தையும் இந்த உலகத்தின் சமாதானத்தையும் மட்டுமல்ல, வரப்போகிற உலகத்தில் நித்திய ஜீவன் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தவறு செய்யும் போது, நாம் பாவம் செய்யும் விடும் போது, மனம் திரும்புதல் உண்மையில் என்னவென நாம் நினைத்து பார்ப்போமாக. நாம் இருதயத்தையும் விருப்பத்தையும் தேவனிடத்தில் திருப்பி பாவத்தை விட்டுவிடுதல் என்பது அதன் அர்த்தமாகும். இப்போ செய்ய முடியும் என்று பரலோக நிச்சய உண்மையென இறுதிய பூர்வமான மனம் திரும்புதல் அத்துடன் கொண்டு வருகிறது. உண்மையிலே நாம் யார் மற்றும் உண்மையிலே நாம் எதை விரும்புகிறோம் என்பதை பற்றி நம்மை குழப்புவது நம்மை முன்னேறுவதிலிருந்து தடுக்கும் எதிரியான வழிகளில் ஒன்று. நமது பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிக்க நாம் விரும்புவோம். ஆனால் நமக்கு பிடித்த அநேக கேளிகைகளை ஈடுபடுவோம் நாம் விரும்புவோம். எடையை குறைக்க நாம் விரும்புவோம். ஆனால் நாம் விரும்புகிற உணவை சாப்பிடுவோம் நாம் விரும்புவோம். நாம் கிறிஸ்துவை போலாக விரும்புகிறோம். ஆனால் சாலை போக்குவரத்து நம்மை தடுமாறு செய்து முந்தி போனவனை பிடித்து திட்டுவோம் நாம் விரும்புவோம். விலையற்றப்பெற்ற முத்துக்களை உண்மையான சந்தோஷத்திற்கு நித்திய மதிப்புக்கு பதிலாக சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு மாயமும் போலியாகவும் இருக்கிற போலியான பிளாஸ்டிக் அபராணத்தை நமக்கு கிடைக்க நம்மை சோதிப்பது சாத்தான் நோக்கம். நாம் உயர்ந்த நிறத்தில் இருப்பது நம்மை ஊக்கமளிக்க செய்ய கற்பனைகளை என்பது நம்மீது திணைக்கப்படுகிற காரியங்கள் என்று நம்மை நினைக்க வைப்பது எதிர் பயன்படுகின்ற மற்றொரு வழி. முதலாவது, நமது சொந்த கருத்து இல்லாமல் இருக்கிற எதையும் எதிர்ப்பது மனிதன் இயற்கை என நான் நினைக்கிறேன். ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதை உட்பயிற்சியும் மற்றும் நமது மருத்துவ நம்மிடமிருந்து எதிர்பார்த்து நாம் பார்த்தால் நாம் தவறுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேர்ந்தெடுப்புகளை நாம் யாரென்றோ நாம் யாராக மாற வேண்டும் என்று விரும்புகிறோம் என்பன் பார்த்தால் பாதையில் தங்கியிருந்து முன்னேறி செல்ல நமக்கு அதிக வாய்ப்பிருக்கிறது. வீட்டு போதகத்தை பிணிய தலைவரின் இலங்கு என்று மட்டும் நாம் பார்த்தால் அதை செய்ய குறைந்த முயற்சியும் நாம் எடுப்போம். அதை நம்முடைய இலக்கவும் கிறிஸ்துவை போலாக்கும்படியாக விருப்பமே செய்கிறோம் ஒன்றாக அதை நாம் பார்த்தால் நம்முடைய பொறுப்பை நிறைவேற்று மட்டுமில்லாமல் நாம் சந்திக்கிற குடும்பங்களையும் அப்படியே நாம் குடும்பத்தையும் உண்மையாக ஆசீர்வதிக்கிற ஒரு வழியில் நாம் அதை நிறைவேற்றுவோம். போதுமான அளவுக்கு எப்போதுமே நண்பர்களால் அல்லது குடும்பத்தினரால் நாம் உதவியை பெறுகிறவராய் இருக்கிறோம். ஆனால் கண் காண்கிற கண்களால் ஒரு அக்கறையான இருதயத்த நோக்கத்தோடு நம்மை சுற்றி நாம் பார்த்தால் மீண்டும் எழுந்திருக்கவும் அவருடைய உண்மையான திறனை நோக்கி செல்ல மற்றவர்களுக்கு கருத்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் கண்டுபிடிப்போம். இதை செய்தாலும் அது மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தர் என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என வேதம் சொல்கிறது. நேர்மையாகவும் நீதியிலும் வாழ்க்கையிலும் வாழ்வோம். நிச்சயங்களில் நாம் எங்கிருக்க விரும்புகிறோம் என்று நமது கண்கள் வைக்கவும். அது ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆரம்பமாயிருக்கிறது. விசுவாசத்தின் கண்ணுடன் மட்டும் இந்த இலக்கை நம்மால் பார்க்க முடிந்தால் பாதையிலிருந்து நாம் வழி தவறி போகாமல் அது நமக்கு உதவியாயிருக்கிறது. நமது அன்றாட சாதனைகளில் தோல்வியில்லாத முக்கியமாக நமது கவனமாயிருக்கும் போது நமது பாதையை தவறவிட்டு அலைந்து விழவும். மேலான இலக்கங்கள் நமது பார்வைகளை வைப்பதால் விசேஷமான செலஸ்டியல் இலக்கியம் வைப்பதால் பாதையில் நாம் நிலைத்திருக்க முடிந்து சிறப்பான மகன்களாக சகோதரர்களாக அன்பான தகப்பன்மார்களாக அநேக நேசமுள்ள கவனமார்களாக மாறுகிறோம். தங்களுடைய இருதயங்களை தெய்வீக இலக்கியத்தின் மீது வைத்திருப்பவர்கள் கூட தடமாறலாம். ஆனால் அவர்கள் தோற்றுக்கூடப்பட்டவர்களாகவோ இறக்க மாட்டார்கள். நீதியுள்ள தேவனின் தங்களுடைய பிரகாசமான நம்பிக்கையுடன் ஒரு மகத்தான வருங்காலத்தை பற்றி உணர்ந்தலான தரி தரிசனத்தில் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். இப்போது அவர்களால் செய்ய முடியும் என அவர்கள் அறிவார்கள். வாலிபர்கள் முதியவர்களும் ஒவ்வொருவரும் விழுதல் தங்களுடைய சொந்த அனுபவத்தில் இருக்கும். விழுந்தாலும் மனிதர்களாக நாம் சேர்க்கை ஆனால் மீண்டும் எழுந்து நிற்க நாம் விரும்பும் வரை தேவன் நமக்கு கொடுக்கிற அவைக்குரிய இலக்குகளை நோக்கி பாதையில் நாம் தொடரும் வரை தோல்வியிலிருந்து நாம் சிலவற்றை கற்றுக்கொண்டு அதன் விளம்பமாக சிறப்பான சந்தோஷமான நாம் மாறுவோம். சகோதரர், நம்மால் நிற்க அல்லது தொடர முடியாது என்று நினைக்கிற நேரங்கள் வரலாம். தயவுசெய்து இரட்சிக்கிறீர்களும் அவரின் அன்பில் நம்பிக்கையை வையுங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்துடன் மறுஸ்தாபித்து சூசியத்தின் வல்லமையாலும் நம்பிக்கையாலும் உங்களால் எழுந்து நிற்க முடிந்து தொடர்ந்து முன்னேற முடியும். சகோதரரே, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒரு இளம் தகப்பனோ ஆசீர்வத்தை தரித்திருப்போரோ அல்லது புதிதாக நியமிக்கப்பட்ட உதவிக்காரரோ, நாங்கள் உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளவராயிருக்கிறோம். கர்த்தர் உங்களிடத்தில் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். சில சமயங்களில் உங்களை பாதை கடினமாயிருக்கும் என நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் கர்த்தரின் நாமத்தால் இந்த வாக்களிப்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எழுந்து நின்று நமது மீட்பெறும் இரட்சிக்குமான காலடிகளை பின்பற்றுங்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து பாவ நிவர்த்தியிலும் உங்களை தூக்கி நிறுத்த உங்களுக்கு பெலம் கொடுக்கிற அந்த வல்லமையிலும் நம்பிக்கையிலும் வைத்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று நித்திய நன்றியுடன் நிரப்பப்படுவீர்கள். என்னுடைய இனிய நண்பர்களே, சகோதரரே, எத்தனை முறை நீங்கள் வழங்கியிருக்கிறார்கள் அல்லது விழுந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. எழுந்து நில். உங்களுடைய இலக்கு ஒரு மகிமையானது. எழுந்து நின்று இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபித்த சுவிசேஷத்தின் ஒளியில் நட நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் பல உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கற்பனை செய்வதை விட நீங்கள் அதிக திறமைசாலி. இப்போது உங்களால் செய்ய முடியும். இதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமேன்.
All of us.
நமது அனைத்திய பயணத்தில் கர்த்தர் நமக்கு முன்பு வைக்கிற எந்த ஆசாரியத்துவ சேவையானாலும் அதை செய்ய நாம் ஆயத்தப்படுத்துவோமாக என ஜெபிக்கிறேன். நாம் அனைவருமே பிறருக்கான பொறுப்புடன் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். தேவனின் ஆசாரியத்துவத்தை திருப்ப என்பது அவரது பிள்ளைகளின் நித்திய ஜீவனுக்கு தேவனால் பொறுப்பாக்கப்படுவதாக. அது உண்மை. அது அற்புதமானது. சில சமயங்களில் அதிகமானதாக தோன்றுதல். நீங்கள் அதிகம் அறியாத ஒரு மூப்பர் உங்களிடம் உதவி கேட்டார். அவர்கள் வசித்த கொண்டிருந்த வீட்டிலிருந்து அண்டையிலுள்ள மற்றொரு அவரது மனைவியையும் சிறு பையன்களையும் மற்றும் மாற்ற வேண்டும் என இப்போது தான் அறிந்தார். அவரும் அவரது மனைவியையும் தங்கள் வீட்டு சாமான்களையும் பிற சொந்தமானவைகளையும் கொண்டு போக அன்றைக்கு லாரியை இரவல் பெற முடியுமா என கேட்டுக்கொண்டிருந்தனர். நண்பரும் வண்டியை கொடுத்தார். அந்த இளம் தகப்பன் அவர்களுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் வண்டியில் ஏற்ற தொடங்கினார். ஆனால் சில நிமிடங்களுக்கு தன் முதுகை காயப்படுத்தி கொண்டார். அவர் உதவி கேட்ட நேரம் முன் மாலை பொழுது. அது ஒரு மாலை சபை கூட்ட நாள் அன்று. வீட்டு வேலைகளில் உங்கள் மனைவிக்கு உதவுவதென ஏற்கனவே நீங்கள் உறுதியளித்து விட்டீர்கள். உங்கள் குழும அங்கத்தினர்களும் குறிப்பாக மிக விசுவாசமுள்ளவர்கள் உதவிக்கு நீங்கள் வழக்கமாக கூப்பிடுவீர்கள். உங்களை போலவே அதே நிலையில் இருப்பார்கள் எனவும் நீங்கள் அறிவீர்கள். இந்த நிலைக்கு அவர் அழைப்போது இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுக்கு வரும் என கர்த்தர் அறிவார். எனவே உங்கள் ஊக்குவிக்க ஒரு கதவை கொடுத்திருக்கிறார். அது அதிக வேலையுள்ள ஆசாரியத்துவம் திறந்தவர்களான உவமை. இக்கதை அதிக வேலை பழம்புடைய ஆசாரியத்த ஊழியர்களுக்கு பரிபூர்ணமாக பொருந்த கூடிய கதை. நீங்கள் தான் சுமாரையின் காயப்பட்டவனை கடந்து போன ஆசாரியனோ லேவியனோ அல்ல. நீங்கள் அப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கும் போது அந்த கதையை நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள். எருசலேமிலிருந்து எருகோவுக்கு செல்லும் சாலையில் சமாரியன் ஏன் பயணித்து கொண்டிருந்தான் என நமக்கு வேதங்களில் சொல்லப்படவில்லை. உதவியற்றவர்களுக்காக கள்ளர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என அவன் அறிந்திருந்தால் அவன் தனியாக சென்றிருக்க மாட்டான். அவன் ஒரு முக்கிய பயணத்தை இருந்தான். வழக்கப்படி ஒரு கழுதை பாரத்தையும் எண்ணியையும் திராட்சையும் ரசமும் வைத்திருந்தான். மனதிற்கும் உட்கொண்டது மட்டுமல்ல அவன் செயல்பட்டான். எப்போது விவரத்தின் முக்கியமானவற்றை நினைவு கொள்ளுங்கள். வழிநடத்த அழைக்கப்பட்ட நீங்கள் ஆசாரியத்துவ திறத்தவர்களும் குறைந்து மூன்று உறுதிகள் பெறலாம். முதலாவதாக நீங்கள் கேட்டால் தேவையில் இருப்பவருக்கு அவர் உணர்கிற மனதிருக்க உணர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இரண்டாவதாக சத்திரக்காரன் போல உங்கள் சேவையில் உங்களோடு சேர்ந்து கொள்ள பிறரை உங்களுக்கு கொடுப்பார். மூன்றாவதாக கர்த்தர் நல்ல சமாரியன் போல தேவையிலிருப்போருக்கு உதவ சோர்வார், அனைவருக்கு செறி காட்டுவார். குழும தலைவர்களாகிய நீங்கள் ஒரு முறையை விட அதிகம் அந்த உறுதிகளின் அடிப்படையில் செயல்பட்டிருக்கலாம். நீங்கள் நம்பிக்கையுடன் கர்த்தரின் ஆசாரியத்துவம் உடையவர்களுடனும் உடையவர்களிடம் அவர்கள் மன திருக்கத்துடன் பதிலளிப்பார்கள் என்பதால் உதவி கேட்டீர்கள். அவர்கள் மனதிருக்கிறதை எளிதாக உணர்வார்கள் என அறிவதால் கடந்த காலத்தில் அடிக்கடி உதவி செய்பவர்களிடம் கேட்க நீங்கள் பயப்படவில்லை. வண்டியில் பாரமற்றவும் இறக்கவும் உதவ யாரையும் கேட்காமலிருக்க நீங்கள் நன்கு உணர்த்தப்பட்டிருக்கலாம். ஒரு தலைவராக நீங்கள் குடும்ப அங்கத்தினர்களையும் குடும்பங்களையும் நன்றாக அறிவீர்கள். கர்த்தர் அவர்களை பரிபூர்ணமாக அறிவார். தன் தேவைகளை கவனிக்க அவளுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்ய நேரம் கண்டுபிடிக்க முடியாமல் அவளது கணவன் இருப்பதால் அவனது மனைவி பிரிந்து செல்லும் நிலையில் இருப்பதை அவர் அறிவார். பிறருக்கு உதவ மீண்டும் ஒரு முறை தங்கள் தகப்பன் போவதை பார்ப்பதால் எந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எனவும் அன்று அவர்களுடன் நேரம் செலவிட அவர்களுடைய தகப்பனுக்கு முக்கியமானவர்கள். உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரையும் நீங்கள் பரிபூர்ணமாக அறிந்திருக்க முடியாது, தேவனுக்கு முடியும். ஆகவே நீங்கள் அநேக தடவை செய்து உள்ளது போல பிறர் சேவை செய்வதற்கு உதவ யாரை கேட்பது என அறிய நீங்கள் ஜபிக்கிறீர்கள். கேட்கப்படுவதால் யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? கேட்கப்படாமல் இருப்பதால் யார் குடும்ப ஆசீர்வதிக்கப்படும் என கர்த்தர் அறிவார். நான் வாலிபனாயிருந்தபோது அது நடப்பதை பார்த்தேன். ஆசிரியர் குழுமத்தில் நான் முதல் உதவியாளர். ஒரு நாள் வீட்டிலிருந்து போது ஆயர் என்னை அழைத்தார். அதிக தேவையிலிருந்த ஒரு விதவையை சந்திக்க அவரோடு செல்ல விரும்பினார். அவர் என்னை அழைத்து செல்ல வீட்டில் கர்த்தர் காத்திருக்கும் போது நான் தொந்தரவு உள்ளானேன் ஆயருக்கு பலம் பொருந்திய ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் என நான் அறிவேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விதவையின் வீட்டில் முன்பு அவர் வீட்டு சென்று வரவு செலவு படிவதை நிரப்பும் வரை அவர் சபையிலிருந்து எந்த உதவியையும் பெற முடியாது என சொன்னதை நான் பார்த்தேன். மற்றொரு சமயம் குடி பழக்கமுடைய பெற்றோரின் வீட்டிற்கு ஆயர் என்னை அழைத்து சென்றார். அங்கே எங்களை வாசலில் சந்திக்க பயப்பட்ட இரு சிறுமிகளை அனுப்பின அனுப்பினர். அந்த இரண்டு சிறுமிகளையும் சந்தித்த பின் நாங்கள் திரும்ப வந்தபோது அவர் என்னிடம் சொன்னார், அவர்களுடைய வாழ்க்கையின் சோகத்தை நாம் மாற்ற முடியாது, ஆனால் அவர்கள் கர்த்தர் அவர்களை நேசிப்பதை உணர முடியும். மற்றொரு மாலை பல ஆண்டுகளாக சபைக்கு வராத ஒருவரின் வீட்டிற்கு அழைத்து சென்றார். ஆயர் அவரிடம் அவரை எவ்வளவு நேசிக்கிறார் எனவும் அவர் தொகுதிக்கு எவ்வளவு தேவைப்படுகிறார் எனவும் சொன்னார். அந்த சந்திப்புகளால் எந்த ஆசாரியின் ஆசீர்வாதிக்கப்படுவான் என அறிய ஆயர் ஜெபித்தாரா என நான் கண்டுபிடிக்க வழியில்லை. அவர் பல தடவைகள் பிற ஆசாரியர்களை கூட்டி சென்றிருக்கலாம். சுவேஷத்தின் வெதுவாப்புக்கு திரும்ப வர தங்களுடைய விசுவாசம் குளிர்ந்து போனவர்களை அழைக்கிற ஆயரானவன் என் கர்த்தர் அறிந்திருந்தார். வாலிபர் எந்தவிதமான ஆசாரியத்துவ சேவையின் செயல்களை கொடுக்க கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் என அறிய முடியாது. ஆனால் ஒவ்வொரு ஆசாரியத்துவம் தரித்தவருக்கும் பெரிய சவால் ஆவிக்குரிய உதவி கொடுப்பதாகும். நம் அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. உங்கள் முழுநேர ஊழிய சேவையில் பெரும் ஆவிக்குரிய தேவையில் உள்ள ஆயிரக்கணக்கான ஜனங்களிடம் செல்வீர்கள். நீங்கள் போதிக்கும் வரை அநேக சிகிச்சை அளிக்கப்படாத ஆவிக்குரிய காயங்கள் முடிவற்ற துயரத்தை கொண்டு வரும் என அறியக்கூட இல்லை. அவர்களை மீட்கிற கர்த்தரின் வேலைக்கு நீங்கள் போவீர்கள். நித்திய ஜீவனுக்கு வழி நடக்கிற நியமங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் மட்டுமே அவர்களது ஆவிக்குரிய காயங்களை கட்ட முடியும். ஒரு குழு அங்கத்தினராகவும் வீட்டு போதகராகவும் ஊழியக்காரர்களாகவும் உங்கள் சொந்த விசுவாசம் பிரகாசமாயில்லை எனில் உங்களால் ஜனங்களின் ஆவிக்குரிய சேதத்தை சரி செய்ய முடியாது. அவரது வேதங்களை படிப்பதையும் அவை பற்றி ஜபிப்பதையும் விட அதிகமானது. தருண ஜபமும் வேதத்தை விரைவாக பார்ப்பதும் போதிய ஆயத்தமல்ல. உங்களுக்கு தேவைப்படுவதன் உறுதிப்பாடு கோட்பாடு உடன்படிக்கைகளுடன் 84வது பக்கத்தில் உள்ள ஆலோசனையில் வருகிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று முன்பு யோசிக்க வேண்டியதில்லை, ஆனால் ஜீவ வார்த்தைகளை தொடர்ந்து உங்கள் மனங்களில் பொக்கிஷப்படுத்துங்கள். ஒருவருக்கும் சொல்ல வேண்டிய விதமாக அந்த பகுதி அப்போதே உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் ஜீவ வார்த்தைகளை தொடர்ந்து பொக்கிஷப்படுத்தினால் மட்டுமே அந்த வாக்குத்தத்தம் கோட்பட முடியும். வேதத்தின் பொக்கிஷப்படுத்தும் பாகம் வார்த்தைகளை பற்றிய ஒரு உணர்வாக தோன்றுகிறது. மார்மன் புத்தக வார்த்தைகள் மாத்திரமல்ல, மார்மன் புத்தகத்திலிருந்து சில வரிகளை நான் வாசிக்கும் போதெல்லாம் அது சத்தியம் பற்றி வருகிற உறுதிப்பாட்டின் உணர்வு. தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் அல்லது மார்மன் புத்தகம் பற்றிய சந்தேகம் இருப்பவருக்கு அது வரும் என என்னால் வாக்களிக்க முடியாது. ஜோசப் ஸ்மித் மறுஸ்தாபித்த தீர்க்கதரிசி என்று நான் அறிவேன். மார்மன் புத்தகம் தேவ வார்த்தை என்று நான் அறிவேன், ஏனெனில் அதை நான் பொக்கிஷப்படுத்துகிறேன். எனக்கு அது வந்திருப்பதால் ஆவியானவரிடமிருந்து சத்தியம் பற்றிய உறுதிப்பாட்டை நீங்கள் பெற முடியும் என அனுபவத்திலிருந்து அறிவேன். சத்தியத்தின் சத்துருகளால் காயப்படுத்தப்பட்ட நாம் நேசிக்கிற ஒரு பயணியின் வழியில் கர்த்தர் அன்பின் முன் நீங்கள் நானும் அந்த உறுதிப்பாட்டை பெற வேண்டும். பரலோக பிதாவின் அனைத்திய ஆசாரியத்துவம் தரித்தவர்களில் சிறுவர்கள் கூட எளிதில் அந்த மனதுரு திருக்கத்தின் தரத்துக்கு எழுவதில்லை. அவரது ஆசாரியத்துவ சேவகர்களாக கர்த்தருக்கு உதவி செய்ய நாம் ஆயத்தப்பட்டும் போது நம்மை வழிநடத்த ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை எங்கு அனுப்பினாலும் நமது பயணத்துக்கு நமக்கு தேவைப்படுகிற வரம் இதில் அடங்கியுள்ளது. நல்ல சமாரியின் அந்த வரம் போற்றிருந்ததுதான். நமக்கு அது தேவைப்படும். அதை எப்படி கண்டுபிடிப்பது என கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, உங்களுக்கு தயாளத்துவம் இல்லை எனில் நீங்கள் ஒன்றுமில்லை. ஏனெனில் தயாளத்துவம் ஒரு காலம் ஒழியாது. ஆதலால் சகலத்திலும் மேன்மையான தயாளத்துவத்தை பற்றி கொள்ளுங்கள். ஏனெனில் சகலமும் ஒழிந்து போகும். ஆனால் தயாளத்துவம் கிறிஸ்துவின் தூய அன்பாயிருக்கிறது. அது என்றென்றும் சக்தி இருக்கும். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, பிதா தம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிற யாவர் மேலும் அவர் நிரம்பின இந்த அன்பினால் நீங்களும் நிரவப்படுவோம். அவர் வெளிப்படும்போது தேவனுடைய குமாரனாக அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பியாயிருக்கிறோம். இந்த நாம இதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமென். சகோதரர், இன்று மாலை உங்கள் வருகைக்காக நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். அதுபோல அவர்கள் அளித்த உணர்த்தப்பட்ட இசைக்காக நாங்கள் நன்றி அடைகிறோம். இப்போது நமது தீர்க்க சரிசியாக தாமஸ் எஸ் மான்சன் பேச கேட்பது நமது சிலாக்கியமாக இருக்கும். தலைவர் மான்சன் குறிப்பிற்கு பின்னர் காட் ஆஃப் அவர் ஃபாதர்ஸ் என்ற பாடலை பாடக்குழுவர் பாடக பின்பு நிறைவு ஜபத்தை 72 எல்டர் வால்டர் எஃப் கொன்சாலஸ் கொடுப்பார்.
இன்று இரவில் சால்ட் லேக் சிட்டியின் மாநாட்டு மையத்திலும் அருகிலும் தூர இடங்களிலும் தேவனின் ஆசாரியத்தை பெற்றிருப்பவர்கள் கூடியிருக்கின்றனர். உண்மையாகவே நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்போஸ்தலராகிய பேதுரு அறிவித்தது போல் அவருக்கு சொந்தமான ஜனம். உங்களிடம் பேசுவதற்கு சிலாக்கியம் பெற நான் பெருமைப்படுகின்றேன். நான் வளர்ந்து வந்தபோது ஒவ்வொரு கோடைக்காலத்திலும் எங்கள் குடும்பம் தெற்கில் 45 மைல் தூரத்திலும் சால்ட்லேக் சிட்டிக்கு சற்று கிழக்கு இறக்க ப்ரூவோ கேனியன் காரில் செல்வோம். அங்கு பல வாரங்களுக்கு குடும்ப குடிசையில் தங்குவோம். மீன் பிடிக்கவும் ஓடையில் அல்லது நீத்தம் பள்ளவும் செல்ல அவலாக இருப்போம். நாங்கள் காரை சிறிது வேகமாக ஓட்ட முயற்சி செய்வோம். அந்த நாட்களில் என் அப்பா 1928 ஹோல்ஸ் மொபைல் என்ற காரை வைத்திருந்தார். அவர் ஒரு மணி நேரத்துக்கு 35 மைல் வேகத்துக்கு மேல் சென்றால் அம்மா சொல்வார், குறைங்கள் குறைங்கள். நான் சொல்வேன், ஆக்சலரேட்டரை குறைங்கள் அப்பா, குறைங்கள். ப்ரோவோ கனியன் வரை அலைந்து சாலையில் ஒரு அளவு வரம் வரை அப்பா ஒரு மணி நேரத்துக்கு 35 மைல் வேகத்தில் ஓட்டுவார். அல்லது எங்கள் பயணம் ஒரு ஆட்டு பந்தயில் நிறுத்தப்படும். ஒரு மெய்யான இல்லாமல் அவை போகும்போது சில நாய்கள் ஓடி ஓடி சுற்றி வரும். எங்களை நூற்றுக்கணக்கான ஆடுகள் கடந்து போகும் வரை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். பின்னால் ஆட்டு மைந்தக்காரர் தனது குதிரை மேல் கடிவளம் இன்றி நின்றிருப்பார். அவ்வப்போது சேனத்தில் சாய்ந்து தூங்கிவிடுவார். ஏனெனில் குதிரைக்கு எந்த வழியில் போக வேண்டும் என தெரியும். ஓடுகிற நாய்கள் வேலையை பார்த்து கொள்ளலும். காட்சிக்கு எதிரான காட்சியை பல ஆண்டுகளுக்கு முன் ஜெர்மனியில் முனிச்சில் பார்த்தேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் ஊழிய மாநாட்டுக்கு சென்று கொண்டிருந்தோம். ஊழியத்தின் காரில் ஜன்னலில் வழியை நான் பார்த்தபோது கையில் கோலுடன் ஆடுகளை நடத்தி சென்ற மேய்ப்பனை நான் பார்த்தேன். அவன் எங்கு சென்றாலும் அவனை பின்பற்றி சென்றன. அவன் இடது பக்கமாக சென்றால் இடது பக்கம் அவனை தொடர்ந்தது. அவன் வலது பக்கம் போனால் அதை திசையில் தொடர்ந்தன. தன் ஆடுகளை வழிநடத்தி உண்மையான மேய்ப்பனுக்கு அடக்கும் பின்னால் கவனமின்றி வந்த மந்தைக்காரனுக்கு ஒரு ஒப்புதல் பட செய்தேன். இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நான் என் ஆடுகளை அறிவேன். ஒரு உண்மையான மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என ஒரு பரிபூர்ண உதாரணம் அவர் கொடுத்திருக்கிறார். சகோதரரே, தேவனின் ஆசாரியத்துவம் நமக்கு மேய்க்கும் பொறுப்பிருக்கிறது. நாம் சேவை செய்ய முடிகிற, நாம் கற்பிக்க முடிகிற, நாம் அவர்களுக்கு சாட்சியளிக்கக்கூடிய சபையின் குடும்பங்களுக்கு நாம் மேய்ப்பர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தரின் ஞானம் வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. அதுதான் வீட்டு போதகம். அதை பற்றித்தான் இன்று அறிவு நான் பேச விரும்புகிறேன். சபையில் உள்ள ஒவ்வொரு தொகுதியிலும் ஐயரும் அங்கத்தினர்களும் வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் செல்ல வீட்டு போதகர்களும் ஆசாரியத்துவம் தரித்தவர்களை பணிகிறார். அவர்கள் ஜோடிகளாக போகிறார்கள். சத்தியமாகும் போது அரோனி ஆசீர்வத்தின் ஒரு ஆசிரியன் அல்லது ஆசிரியன் ஒரு மெல்கசித்திக் ஆசீர்வத்துவம் தரித்த பெரியவருடன் செல்கிறான். தங்களுக்கு பொறுப்புடையவர்களை வீடுகளில் செல்லும் போது நடிக்கிற கற்பதிலில் ஆரோனி ஆசீர்வத்துவம் தரித்தவரும் பங்கேற்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு இந்த இளைஞர்களை ஊழியத்துக்கு வாழ்நாள் ஆசிரிய உத்தவம் சேவைக்கு ஆயத்தம் செய்ய உதவும். கற்பிக்கவும், புத்தி சொல்லவும், ஆலோசனை வழங்கவும், ஞானஸ்தானம் கொடுக்கவும், ஒவ்வொரு அங்கத்தினரின் வீட்டுக்கு சென்று சந்திக்கவும், வார்த்தையிலும் ரகசியமாகவும் ஜெபிக்கவும், எல்லா குடும்பங்களும் கடமைகளை செய்யவும், ஆலோசனை கூறி எப்போதும் சபைக்கு கனி காணிக்கவும், அவர்களோடு இருந்து பலப்படுத்தவும், ஒருவருக்கு ஒருவர் கடமையாக இல்லாமல், பொய் சொல்லாமல், புறங்கூறாமல், தீமை பேசாமல், சபையில் அக்கிரம் இல்லாமல் பார்த்து கொள்வோம். ஆசாரி உத்துவ நியமிக்கப்பட்டவர்களுக்கு அணையிடப்பட்டு வீட்டு போதக திட்டம் தங்களால் வெளிப்படுவது பதிலாக உள்ளது. தலைவர் டேவிட் ஓமைக்கு புத்தி கூறினார், நமது பரலோக பிதாவின் பிள்ளைகளை போஷிக்கவும் உணர்த்தவும் ஆலோசனை கூறி வழிநடத்தவும் வீட்டு போதகம் மிக அவசியமானது, மிகவும் பயணக்கூடியதமான ஒன்று. இது ஒரு தெய்வீக சேவை, தெய்வீக அழைப்பு. ஒவ்வொரு வீட்டினாரும் இருதயத்திலுள்ள கொண்டு செல்ல வீட்டு போதகர்களுக்கு நமது கடமையாகும். பணியை நேசித்து நம்மால் இயன்றதை செய்வதும் ஒரு மகத்தான அர்ப்பணி உள்ள தேவனின் பிள்ளைகளை போதற்கு எல்லையில்லை சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் திருப்தியையும் கொடுக்கும். மர்மன் புத்தகத்தில் நாம் வாசிப்பதாவது, அவர்களை விட சகல ஆசாரியர்களையும் சகல போதகர்களையும் அபிஷேகம் பண்ணினான். நியாயவான்களை தவிர வேறு யாரும் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. அதனால் அவர்கள் தங்கள் ஜனத்தை காத்து நீதிக்குரிய காரியங்களில் அவர்களை போஷித்தார்கள். வீட்டு போதக பொறுப்பை நிறைவேற்றுவதில் கற்பதில் நாம் ஆற்றுள்ளவர்களாக இருக்கும்படி தேவையான உதவியை செய்வதற்கு ஒவ்வொரு குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு சவால்களை நாம் அறிந்து புரிந்து கொண்டால் நாம் ஞானமுள்ளவர்கள். முன்கூடிய சந்திக்க நேரம் திட்டமிடப்பட்டால் வீட்டு போதக சந்திப்பு வெற்றிகரமாகலாம். இக்கருத்தை விளக்க சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அச்சமயம் ஊழிய செய்யக்குழு ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பலையும் கார்டன் பி ஹிங்கலையும் தாமஸ் எஸ் மான்சனையும் கொண்டிருந்தது. ஒரு நாள் மாலை சகோதரர் மற்றும் சகோதரி ஹிங்கிளியும் குழுவினாரும் அவர்கள் மனைவிகளும் தாங்கள் வீட்டில் ஒரு விருந்து கொடுத்தனர். ஒரு சபையான உணவு முடிந்தவுடன் கதவு தட்டப்பட்டது. தலைவர் இங்கிலி கதவை திறந்தார். அவரது வீட்டு போதகர் ஒருவர் நிற்பதை கண்டார். வீட்டு போதகர் சொன்னார், வருவதற்கு நான் அனுமதி வாங்கவில்லை, என்னுடன் என் தோழரும் இல்லை என நான் அறிவேன், ஆனால் இன்று வர வேண்டும் என உணர்ந்தேன். இங்கு விருந்து நடந்திருப்பதை பற்றி எனக்கு தெரியாது. தலைவர் இங்கிலி முன் வந்து வீட்டு போதகையை உள்ள அழைத்து அமர சொல்லி அங்கத்தினர்களுக்கு எங்களிடம் கடமை குறித்து மூன்று அப்போஸ்தலர்களுக்கு எங்கள் மனைவிகளுக்கும் அறிவுரை கூறு என்று சொன்னார். சிறிது நடக்கத்துடன் அந்த வீட்டு போதகர் தன்னால் இயன்றதை செய்தார். வந்ததற்காக தலைவர் ஹிங்க்லி அவருக்கு நன்றி தெரிவித்தார். அதன் பின் அவர் வேகமாக சென்று விட்டார்.
வீட்டு
போதகம் செய்வதன் மற்றொரு தவறான வழி, இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரதான தலைமையின் ஆலோசகராக இருந்த தலைவர் மேரியன் ஜி ரோம்னி ஒரு குளிரான இரவில் ரோம்னி வீட்டுக்கு ஒரு முறை சென்ற வீட்டு போதகரை பற்றி சொல்லுவார். அவர் தான் துப்பியை கையில் வைத்துக்கொண்டு உட்கார சொன்ன போது நலவி பயத்துடன் தான் செய்திகளை கொடுத்தார். நின்று கொண்டிருந்த போது அவர் சொன்னார், நல்லது சகோதரர் ரோம்னி, நான் சொல்லுகிறேன், வெளியே குளிராக இருக்கிறது, என் கார் இன்ஜின் நிற்காதபடி அதை இயக்கத்தில் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். நான் சந்திப்பை செய்து விட்டேன், என ஐயருக்கு செல்வதற்காக வந்தேன். ஆசிரிய உத்தம் தரித்தவர்களை ஒரு கூட்டத்தில் அர்ப்பணம் பற்றி சொன்னார் சகோதரர் ராம்னி. பின்பு சொன்னார், நாம் அதைவிட சிறப்பாக செய்ய முடியும் சகோதரரே, மிக சிறப்பாக. நாம் சம்மதிக்கிறேன். வீட்டு போதகம் இயந்திர தனமான சந்திப்பை விட முக்கியமானது. கற்பிக்கவும், தூண்டவும், உற்சாகம் ஊட்டவும், ஆர்வம் மற்றவர்களை சந்தித்து செயல்படவும், தேவகுமாரன் மற்றும் குமாரத்தின் மேன்மைப்படுத்தலும் கொண்டு வரவும் செய்வது நமது பொறுப்பாகும். நமது முயற்சியில் உதவ கண்டிப்பாக வீட்டு போதகர்களுக்கு பொருந்தக்கூடிய ஞானமான ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்கிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார், உங்கள் பக்கம் ஒருவனை இழக்க வேண்டுமென்றால் நீங்கள் அவனுடைய உண்மையான நண்பன் என திருப்தி படுத்துங்கள். தலைவர் எல்ராடாப் பென்சன் வலியுறுத்தார், எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் கற்பிக்கிற நபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் உண்மையான நண்பர்களாக இருங்கள். ஒவ்வொரு மாதமும் கடுமையாக சந்திப்பதை விட அதிகம் செய்கிறான். ஒரு நண்பன் கடன் பெறுவதை விட உதவி செய்வதில் அக்கறை காட்டுகிறான். ஒரு நண்பன் கவனிக்கிறான், அன்பு காட்டுகிறான், செவி கொடுக்கிறான். ஒரு நண்பன் தேடி செல்கிறான். வீட்டு போதகம் பல ஜெபங்களில் பதிலளித்து ஜனங்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்க நமது அனுமதிக்கிறது. மந்த காலத்தில் சமுதாய பாதுகாப்புக்கு படையின் யூட்டாவுக்கு வந்த டிக் ஹேமர் இதற்கு ஒரு உதாரணம். அவர் இங்கு இருக்கும் போது ஒரு பிற்கால பரிசுத்தமான இளம் பெண்ணை சந்தித்து மணந்து கொண்டார். அவர் யூட்டாவின் செயின்ட் ஜார்ஜில் கேப் டிக்ஸ் கேப்பை திறந்தார். அது ஒரு பிரசித்தி பெற்று சந்திக்கும் இடமானது. ஹாமர் குடும்பத்துக்கு வீட்டு போதராக நியமிக்கப்பட்ட வில்டர் மைலன் எனது நண்பர். அவரது உணவுக்கு உணவு வகை அட்டை அச்சிடத்தால் எனக்கு டீக்கே ஆமரியும் தெரியாமதலால் என் நண்பர் சகோதரர் மில்லிடம் நான் செயின்ட் ஜார்ஜுக்கு போகும் போது கேட்பேன், நமது நண்பர் டிக் ஹேமரை எப்படி இருக்கிறார். பொதுவாக அந்த பதில், அவர் வருகிறார் ஆனால் மெதுவாக என்றவர். வில்லட் மில்லியன் அவரது தோழரும் ஒவ்வொரு மாதமும் அம்மர் குடும்பத்தை சந்தித்த போது அவர்கள் எப்போதும் ஒரு செய்தியும் தங்கள் சாட்சிகளையும் குடும்பத்துக்கு சொன்னார். வருடங்கள் கடந்தன. பின்பு ஒரு நாள் நச்செய்தியுடன் வில்லட் எனக்கு போன் பண்ணினார். அவர் தொடங்கினார், சகோதரர் மான்சன் டிக் ஹேமர் மனம் மாறிவிட்டார், அவர் ஞானஸ்தானம் பெறுகிறார், அவர் 90வது வயது இருக்கிறார், எங்கள் இளம் பராத்திலிருந்து நாங்கள் நண்பர்களாயிருக்கிறோம், அவரது முடிவு என் இதயத்துக்கு இதழமாக்கிறது. அநேக ஆண்டுகளாக நான் அவருடைய வீட்டு போதகராக இருந்திருக்கிறேன். தனது வரவேற்பு செய்தியை கொடுக்கும் போது விலட் குரலில் கம்மியது. உண்மையாகவே சகோதரர் ஹேமர் ஞானஸ்தானம் பெற்று ஒரு ஆண்டுக்கு பின்பு அழகிய செயின்ட் ஜார்ஜ் ஆலயத்துக்கு சென்று தற்பிதலையும் முத்திரைப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்றார். நான் வில்லட் கேட்டேன், இவ்வளவு நீண்ட நாட்கள் அவரது வீட்டு போதகராக இருந்ததற்கு எப்போதாவது ஆத்தரியம் அடைந்தீர்களா? அவர் பதிலளித்தார், இல்லை. ஒவ்வொரு முயற்சியும் மதிப்படைய ஹேமர் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி வந்ததை நான் பார்க்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் சுவிசேஷம் கொண்டு வந்த ஆசீர்வாதங்களையும் ஒரு விதத்தில் நான் உதவி செய்ய கிடைந்த ஸ்லாக்கியதமாகவும் என் இறுதியும் நன்றியால் நிறைகிறது. நான் மகிழ்ச்சியான மனுஷன். சகோதரரே, பல ஆண்டுகளுக்குள் அநேக சந்தித்து ஆர்வம் குறைந்தவர்களும் முழுமையாக ஒப்புக்கொள் கொடுத்தப்பட்டவர்களும் கற்பித்தல் நமது சலாக்கியமாக இருக்கும். நமது அழைப்பில் நாம் கவனமாக இருந்தால் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நாம் பல சந்தர்ப்பங்களை பெறுவோம். சபை நிகழ்ச்சியிலிருந்து விலக்கி சென்றவர்களுக்கு நமது சந்திப்புகள் முக்கியமானதாகி நாளடைவில் அவர்கள் திரும்ப வர கதவுகளை திறக்கும். இந்த சிந்தனையை மனதில் கொண்டு நாம் பெற்று பெறாதவர்களை நாடி சென்று அவரது வார்த்தைகளை ருசிக்க கர்த்தரின் பந்தியில் வந்து அவரது ஆவின் தோல்மையை அனுபவித்து இனி அந்நேரம் பரதேசிகளாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாயிருக்க அவர்களுக்காக கொண்டு வருவோமாக.
Of God. If any of you
உங்கள் வீட்டு போதக சந்திப்புகளில் உங்களால் யாராவது தேர்ந்திருந்தால் உங்கள் வீட்டு போதக கடமைகளை நிறைவேற்ற உங்களை மீண்டும் அர்ப்பணிக்க தற்சமயத்தை போல ஒரு நேரம் இருந்ததில்லை என்று சொல்வேன். உங்களிடம் பொறுப்பளிக்கப்பட்டவர்களிடம் தேடி செல்ல தேவையான எல்லா முயற்சிகளும் செய்ய இப்போது முடிவு செய்யுங்கள். உங்களுடன் வர உங்கள் வீட்டு போதக தோழர் நேரம் பெற உதவ சிறிது அதிக முயற்சி தேவைப்படுகிறது. நேரங்கள் உண்டு, ஆனால் நீங்கள் உறுதியாயிருந்தால் வெற்றி பெறுவீர்கள். சகோதரரே, நமது வீட்டு போதக முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும். இது போதும் என நம் கர்த்தருக்கு போதுமானவர் சொல்லும் வரை இப்பணி நிறைவடையாது. பிரகாசமடைய வேண்டிய ஜீவன்கள் இருக்கின்றன. தொட வேண்டிய இருதயங்கள் உள்ளன. இரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் உள்ளன. நமது பரம்பரையில் கொடுக்கப்பட்ட அருமையான ஆத்மாக்களை பிரகாசிக்க செய்வோம். தொடுவதும் ரட்சிப்பதும் நமது பரிசுத்த ஸ்லாக்கியம். மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் நாம் அவ்வாறு விசுவாசத்துடன் செய்ய வேண்டும். நிறைவாக நாம் இருக்க வேண்டிய விதமான வீட்டு போதகர்களை விவரிக்க ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை கூறுகிறேன். பிற எல்லோரின் வாழ்க்கையிலும் மிஞ்சுகிற ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அவர் ஜீவியம் பற்றியும் மரணம் பற்றியும் கடமை பற்றியும் இலக்கும் பற்றியும் போதித்தார். அவர் சேவை செய்யப்பட அல்ல, ஆனால் சேவை செய்ய, வாங்க அல்ல கொடுக்க, தன்னுடைய ஜீவினை காக்க அல்ல பிறருக்காக பலியாக்கும்படிக்கு வாழ்ந்தார். அவர் அன்பை இச்சையை விட அழகாக பொக்கிசத்தை விட ஏழ்மையாக விவரித்தார். அவர் வேத பார்க்கர் போற அல்லாமல் அதிகாரத்தோடு போதித்தார் என அந்த போதகர் பற்றி சொல்லப்பட்டது. அவரது நியாயப்பிரமாணங்களை கல்லில் எழுதப்படாமல் மனுஷன் இருதயங்களின் மேல் எழுதப்பட்டன. மாபெரு போதகரான எல்லா மனுஷ குலத்தின் இரட்சகரும் மீட்பருமான தேவகுமாரன இயேசு கிறிஸ்து பற்றி பேசுகிறேன். வேதம் விவரம் அவரை பற்றி சொல்கிறது. அவர் நம்மை செய்கிறவராய் சுற்றியிருந்தார். அவரை நமது விலகாத வழிகாட்டியும் உதாரணமாக நமது வீட்டு போதகத்தில் நாம் அவரது தெய்வீக உதவிக்கு தகுதி பெறுவோம். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், இருதயங்கள் தேற்றப்படும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும். நாம் உண்மையான மெய்ப்பிரளாகவும் அப்படி இருக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.
Our beloved Father in heaven,
பரலோகத்திற்கு எங்கள் அருமையான பிதாவே, நாங்கள்
gratitude in our heart. We are grateful for the messages that we have just heard.
இன்று நாங்கள் கேட்ட அருமையான செய்திகளுக்காக நாங்கள் மிக்க கடமைப்பட்டுள்ளவர்களாக இருக்கிறோம்.
We are grateful for the music that has
இங்கே அருமையான இசையை அமைத்ததற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
And we are grateful for a prophet.
தீர்க்கதரிசிக்காகவும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். அவர் நமக்கு வீட்டு போதகத்தை பற்றி குறிப்பாக பேசியதற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக, தங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவர் மேல் இருப்பதாக
டெக்னாலஜிக்காகவும்
ஒளிபரப்புக்காகவும் நாங்கள் மிக்க நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். தங்களுடைய ஒரே குமாரான இயேசு கிறிஸ்துவுக்காக மீட்பதற்காகவும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம், தாங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் இருக்க வேண்டும்
என்று.
வல்லமையால் எல்லாம் நடக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். அமேன்.